கல்ல நிகழ்ந்துருகம் தஞ்ச தருஷம் முகலுக்கு இயல்பேன் செஞ்சொர் புனை மாலை திறந்திடவேன் பஞ்ச கரானை பதம் பணிவோம் ஜெய் திருக்கைலாய புதிய முனிபரம்பரை சர்க்குரு மகாதேவா சரணம் 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 அண்டசராதர குரு மகாதேவதைகளுக்கு அரோகராதர குரு மகாதேவதைகளே வரணம் 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 ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குறித்த ஊனை ஊத்து வித்தால் உண்ணுகின்றேன் உன்னேற உறங்க வைத்தால் உறங்குகின்றேன் இச்சியனாவது என்னேன் எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளாணையின்படி இச்சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய அட்டதிக்கு மலர்களும் அன்னை கோமதியும் என்னும் தலைப்பினை பற்றி பேசத் துவங்குகிறது ஈசன் இடியாப்ப சித்தர் திருவருளா திருவள்ளர் அழகுருவே அழியா பூவுருவே அருமுறை துதியுருவே அன்னை கோமதி திருவுருவே இருகளையும் ஒளியுருவே இன்னல்களையும் இடியுருவே அருளுருவும் அருவுருவே அட்டதி காலும் உருவே என்றார் குப்பை சித்தர் அண்டமாய் அவனியாகி அனைவருக்கும் தாயாயாகி தொண்டர் தமக்குதவும் தனித்தொரும் கோமதியாகி கண்டு கருத்துடன் வணங்கியோர் அட்டதிக்கு வாழகராகும் மிண்டவர்க்கெல்லாம் வழிகாட்டி நின்றாரேனாரு கருவடி சித்தர் பத்திலே புகழ்ந்து விஜயதசமி யாகிபாலர் புத்தியிலே இருக்கும் மகாசக்தி கோமதியே சித்தி வர செய்து திக்கால வைத்து சிறப்பிக்கும் வித்தையே உனக்கு எளிதம்மா என்றார் சக்தி பரமேஸ்வரி சித்தத்தை சிவமாக்கி சத்தமிடாமல் வாழ்ந்தவர்கள் சித்தர் என்றுமே சித்தர்கள் தான் அழியாத இருப்பிடத்தை குறித்தவர்கள் மகா பிரளய காலம் வந்தா எல்லாரும் அழிஞ்சுடுறாங்களாம் ஆனா சித்தர்கள் மாத்திரம் அழியறது கிடையாது ஏன் கேட்டதுன்னா மனித உடல் தாங்கி தேவர்களும் கிண்ணர்களும் கிம்புருடர்களும் யோகியர்களும் கூட மறைஞ்சிடுறாங்களாம் ஆனா அத்தனை ஊழி காலத்திலும் அழியாது இருப்பதற்காக சித்தர்கள் தங்கள் உடலை பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள் அதுக்கு பல காரணங்கள் உண்டு அந்த சித்தம் இறைவன் பால் செலுத்துவதுன்றது அவளை எளிது கிடையாது எல்லாருக்கும் அவள் ஈஸியா உள்ள சித்தம் சிவம் பால் போயிடாது ஆனா அவர்கள் சித்தத்தை சத்தம் இல்லாமல் வைத்திருந்தார்கள் சத்தம் இல்லாமல் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்குன்னு வச்சுருல அதனால்தான் அவர்கள் சித்தம் ஊழி காலத்திலே அழிவது கிடையாது என்று சொன்னார் இந்த மாதிரி ஊழி காலத்திலும் அழியாத உத்தவர்களாக இருந்தவர்கள் சித்தர்கள் அவர்கள் போல் பெரு அருள் பெற்று பெருமாநிலைகளை பெற்றவர்கள் தான் அடியார்கள் அந்த அடியார்கள் கூட்டத்தில் வந்தவன் தான் திரிலோசனம் திரிலோசனம் மதிவாணியை மணந்து கங்கையில் நீராடி விஸ்வநாதனை தரிசனம் செய்யணும்னு வந்துவிட்டான் அவன் சிங்கத்தை அடை மந்திரியவர்களால் அடக்கிய சிங்கத்தை அந்த மந்திர ஏவல்கள் வெளிப்பட்டார் அந்த வெளிப்பட்ட மந்திர ஏவல்கள் மதிவாணியை அடைய முடியாத மன்னர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களுக்குள்ள போய் அது அமர்ந்து இதுதான் வந்து எண்ணத்தின் சக்தின்னு சொன்னாங்க பெரியவங்க நமக்கு திடீர்னு தலைவலி வந்துடும் ஆனா தலைவலிக்கு உள்ள மருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்போம் தலைவலி போக அப்போ அதுக்கு என்ன காரணம் நம்ம நினைச்சு பார்க்கணும் மருந்துகள் சாப்பிட்டு ஒரு தலைவலி போகலன்னா என்ன காரணம் அது போகிறதுக்கு காரணம் நமக்கு பின்னாலே ஏதோ ஒரு எண்ண சக்திகள் நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இதை எளிதில் புரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னாங்க சரி மருந்து சாப்பிட்ட அதுக்கு எத்தனையோ பாம்பெல்லாம் இருக்குது டைகர் பாம்புலேருந்து எத்தனையோ பாம்பு ஜாண்டு பாம்பெல்லாம் இருக்குது அத்தனையும் தடவுற அப்படி தடவியும் தலைவலி போவ அப்போ என்னென்ன காரணத்தினால உங்களுக்கு தலைவலி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எழுதி வச்சாங்க தெரியும் வாசமாய் வணங்கிய பின்னே சொல்லலுற்றும் நாசம் அதாகும் நம்பிக்கை மறந்தவர்க்கெல்லாம் காசு கொடுத்து மருந்து வாங்கி பூசினாலும் போகாத வலிக்கு வழி சொன்னோம்பா ஆட்கள் எண்ணத்தாலே வந்ததுன்னு அறிவார். அதனால மருந்து வாங்கி போட்டும் தலைவலி போலன்னா இந்த ஒரு சைட்ல வலிக்கிறது, பின்பகுதியில ஒரு சைட்ல வலிக்கும். அந்த மாதிரி வலிச்சா உடன் பிறந்தவர்கள் நம்மை வசை மாறி பொழிகிறார்கள் என்றார். நம்ம கூட பிறந்ததா எதிரிகள் நமக்கு வெளியில எங்கேயும் கிடையாது, நம்மகிட்டே இருக்கு. அப்போ இந்த பகுதி மாத்திரம் வலிச்சாக்க நம்முடைய கூட பிறந்தவங்களே நம்மளை இல்லாத போல சொல்லி திட்டுறா. நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி, இடது பகுதி வலிக்குது தலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இடது பகுதி வலித்தா நம் உடன் வேலை செய்கின்றவர்கள் நம்மை இல்லாத பொல்லாதாக திருக்கிறார். வையரா அவங்க என்ன வேணா சொல்லி திட்டாராம், வார்த்தைகளுக்கு அளவே இல்லை. ஏன்னா அந்த நாக்கு எலும்பு இல்லையோ இஷ்டத்துக்கு திட்ட ஆரம்பிச்சு. அது போல் இந்த உச்சந்தலை பகுதி வரைக்கும் வலுவா வலிக்கும். அந்த மாதிரி வலிச்சோம்னா நம்முடைய தாய்மாமன் வழியா சேர்ந்தவர்கள் எல்லாம் நம்மை திட்டுகிறார். நான் திட்டுகிறாருன்னு மெலிசா சொல்லுவேன், ஆனா திட்டுறதுனா சாதாரண திட்டு இல்லை, இதெல்லாம் கரிசி கொட்டுறதுன்னு சொல்றது உண்டு. அதை விட்டு முன்பகுதியில வலதுகை பக்கம் இந்த நெத்தி பகுதி இருந்து இங்க இருந்து இது வரைக்கும் வலிச்சதுன்னா இந்த பகுதி ஃபுல்லா வலிக்கும். அந்த மாதிரி வலிச்சுன்னா கடன் கொடுத்தவர்கள் நம்மை கடினமாக வசைப்பாடுகிறார்கள். அதே மாதிரி இடம் பக்கம் வச்சோம்னா நமக்கு நம்முடைய அதிகாரிகள் நமக்கு துன்பத்தை கொடுப்பதற்காக நமக்கு மெமோ கொடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. கிளீனா தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா எல்லாம் வச்சு சுத்தமா தலை கெடுறது சுத்தும், அது வந்து ஒரு கண்ட்ரோலே இருக்காது. நீங்க வந்து இப்படி ஒரு எதிர்க்க ஒருத்தரை பார்த்தாருன்னா அவர் அதை சுத்தின்றே இருக்கார். அந்த மாதிரி சுத்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சிடலாம், நம் மனைவியே நம்மை வசைப்பாடுகிறான். இந்த மஞ்சள் சொல்றது எதையும் செய்யறது கிடையாது, எதை வேணா அவன் இஷ்டத்துக்கு செய்து விடுறான், எப்படி வேணா போயிடுறான்றத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு எழுதி வச்சிருந்தான். அதற்கடுத்து இந்த தலையில சுருள் சுருள் என்று குத்தி வலிக்கும். இதுக்கெல்லாம் பாடல்கள் நிறைய உண்டு, அதை உரையாடையா சொல்லுவேன். அந்த சுரிய சுரி விண் விண்ணும் நல்லா தெரிக்கும். அந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு தலைவலி இருந்ததுன்னா நம் வயிற்றில் பிறந்த குழந்தைகளே நம் மீது அவதூறாய் பேசுகின்றது என்று தெரிந்து கொண்டார். என்ன உங்க அப்பா கொடுத்தார், எங்க அப்பா என்னத்தை கொடுத்தார், ஒன்னு கொடுக்கலன்னு வசப்பாடு. அது எங்க அம்மா என்ன கொடுத்தாங்க வசப்ப, எல்லாத்தையும் வாங்கி விட்டு. அதற்கடுத்து இந்த பெரிய சமிட்டி வச்சு அடிக்கிறவங்க தலைவலிக்கும். அது வந்து அனுபவிக்கிறவாள் தான் தெரியும். இந்த ஒவ்வொரு தலைவலிக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கிறார் தெரியும். பின்னை பெருகால் கொண்டு அப்பா இரும்பிடை திரட்டி சேர்த்த ஒரு மொத்தை ஊடிபோ சத்துவமாய் கட்டை உள்ளே விட்டு அடித்தது போன்ற சமிட்டி. அந்த மாதிரி அடிபட்டதுன்னா நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம், மாமியார் மாமனார் இனத்தை சேர்ந்தவர்கள் நம்மை வந்து தூஷிக்கிறார்கள் தெரியும். இந்த தலைவலி இல்லாம உள்ள கொடையும் தலைவலியில சில விஷயங்கள்லாம் உண்டு. அப்படியே உள்ள இருக்க மூளையெல்லாம் மண்டையெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே குடஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அன்னீசியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க இதுல வந்து டாக்டர்கிட்ட சொன்னா ஒரு வைத்தியம் சொல்லுவான், உடனே 1000 எக்ஸ்ரே கொடுங்கம்மா, கல்ட் எல்லாம் ஸ்கேனிங் பண்ணுமா, பண்ணி கட்சியில் ஒன்னு இல்லைட்டு கொடுத்துருவான், 1500 கல்யாணம். அதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி இருந்ததுனான்றதுக்காக தான் இதை சொல்ல வரேன். என்ன இந்த மாதிரி இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், இல்ல சில பேர் சந்தேகம் வந்தா டாக்டர் போய் எல்லாத்தையும் டெஸ்ட் முடிச்சு பணத்தை கட்டிட்டு வாங்க அப்போ இருந்ததுன்னு இதுதான் தெரிஞ்சுங்க. அப்படியே வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்முடைய நண்பர்கள் நம்மை நமக்கு ஏதோ குழி தோன்றுகிறார்கள் என்று தெரிந்து அந்த தலை வலியில வெறும் இந்த காது பகுதி மட்டும் வலிக்கும். செவிப்பறை ஓரமாய் சொன்னோம் பாரு, சிரித்தது அமரும் வண்ணம் கரித்து. இங்கு இந்த இடம் மட்டும் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும், அது காது வலியில. நீ டெஸ்ட் பண்ணா காது வலியா இருந்தா காது வலின்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனா அது காது வலி இல்லாம வலிச்சதுன்னா இந்த இடம் மாத்திரம் அப்படியே பிச்சு போட்டலாமான்னு தோணும். அந்த மாதிரி இழுத்து வலிச்சதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம், உடன் பிறந்த அக்காவோ தங்கையோ நமக்கு ஏதோ பெருங்கேடுகளை செய்கிறார். நமக்கு அடைய வேண்டிய உன்னதமான பொருள்களை நாம் அடையக்கூடாது என்ற எண்ணத்தோடும் செய்கிறார்கள். அப்ப இந்த தலைவலி இந்த புருவத்தில் இருந்து ரெண்டு புருவத்து வரைக்கும், இந்த ராஜா சக்கர வரைக்கும் வலிக்கும். அது வலிக்கிறதுனா சும்மா இல்ல, நம்ம எப்படியோ வச்சு வச்சு அழுத்துவோம், இந்த இப்படி வச்சு இப்படி அழுத்தி பார்ப்போம். இப்படி அழுத்தினா கூட அது பயங்கரமா வலிக்கும், அந்த அழுத்துறதுக்கு போகாது. அந்த மாதிரி இது பண்ணுச்சுன்னா நம் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் நமக்கு ஆபத்தை செய்கிறார்கள் என்றார். அதற்கடுத்து தலைவலியில எவ்வளவு தூரம் அமுக்கணும்னு வலி போகும், விட்டா வலி வரும். அந்த மாதிரி தலைவலி உண்டு, நல்ல ப்ரெஷர் கொடுத்து அமுக்கினா அந்த வலி குறையும், விட்டனா திருப்பி வந்துடும். அந்த மாதிரி வந்ததுன்னா நாம் பொருள் இழப்பும் என்று பொருள். ஒரு தலைவலியில இவ்வளவு ரகசியம் எழுதி வச்சிருக்காங்க சார். அதற்கடுத்து இந்த ஒரு தலை வலியினால இந்த பக்கு பகுதி எல்லாம் வலிக்கும், சில நேரத்தில் நெறியும் கட்டி இருக்கும் இந்த கழுத்து பகுதியில். தலைவலியினால நெறி கட்டுறது உண்டு. அந்த மாதிரி இந்த பகுதி எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம், நாம் செய்கின்ற வியாபாரத்தில் பெரு நஷ்டம் வரும். இந்த மாதிரி இன்னும் 1000 வழிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க தலைவலி. இந்த மாதிரி அற்புதமாக ஒரு தலைவலிக்கு இவ்வளவு காரணங்கள் சொல்லி வைத்தார்கள். அன்று அவன் வந்து அமர்ந்து விஸ்வநாதன் முன்னால் திரிலோச்சனன் அமர்ந்திருக்கிறான். சுவாமியை வேண்டும் போது இந்த எண்ணத்தின் அந்த சிங்கத்திலிருந்து ஏவல் செய்யப்பட்ட சிங்கத்திலிருந்து விடுபட்ட சக்திகள் எல்லாம் பலர் உள்ளவர்கள் புகுந்து இந்த மாதிரி தலைவலிக்குதான். இந்த மாதிரி தலைவலிக்கிறதுனால அவர் என்ன பண்ணா, இதுக்கு காரணம் வந்து திரிலோச்சனன் தான் என்று எண்ணினார்கள். அதில் ஒரு அரசன் இந்த தலைவலியினால இந்த திரிலோச்சனுடைய சக்தியை எண்ணத்தின் சக்தியே என்ன ரொம்ப பாடுபட்டது, இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேரம் அங்கிருந்து வந்து அவன் இறைவனை வணங்கும் போது அவன் கழுத்து எடுத்து கங்கையில் எரிந்து விட்டான். இந்த செய்தி மடிவாணிக்கு பிட்டியது, ரொம்ப வேதனை அடைஞ்சா. வேதனை அடைஞ்சது மாத்திரம் இல்ல, அந்த வேதனையின் சக்தியா தன்னை மறந்து தன் நிலை மறந்து அவள் எங்கு விஸ்வநாதன் பக்கத்தில் இருக்கிறானோ கணவன் தேடிக்கிட்டு வரும்போது வழி தெரியாமல் கங்கையில் விழுந்து விட்டாள். விழுந்த நங்கையானவள் நெஞ்சவும் தெரியல தப்பிக்கவும் தெரியல, கங்கை ரொம்ப பிரவாகமா ஓடுறது வேற வேகம். அந்த இடத்துலதான் மணிகர்ணிகா காட்டுன்னு ஒண்ணு இருக்குது, கேதார் காட்டுன்னு இருக்கு இன்னைக்கும் கங்கையில, அதுக்கு பக்கத்துல விஸ்வநாத காட்டு சுவாமி கோயில் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துலதான் ரொம்ப விசேஷமான ஸ்தானங்கள்லாம் பண்றாங்க. அந்த வழியா விழுந்தவர் ஸ்பீடா போகும், தண்ணி சுழற்சி அதிகம், அதுக்கு வேற காரணம் இல்லை. அந்த மாதிரி போகும்போது கௌதமர் என்ற ஒரு உத்தம ரிஷி கடன்களை முடித்து இறைவனுக்கு தரிசனம் பண்றதுக்காக ஸ்தானம் பண்ண வந்தார். வரும்போது நங்கை ஒருவள் தத்தளித்து வருவது தெரிஞ்சது அவருக்கு கங்கையில. ஆஹா, அவளை பெண் போட்டு தெரியாம வைக்கணும், துணி துவைக்க வந்தாலோ என்ன தோக்க வந்தாலும் வைக்க வந்துட்டான்னு ஒரு எண்ணத்துல பத்தி தான் ஆக்கி தொட்டு தான் தடித்து எடுத்து கரை சேர்த்தார். தச்சு கொண்டு போய் தொட்டு கரை சேர்த்தார். சேர்த்தவனே இந்த அம்மா சுவாமி ரொம்ப நமஸ்காரம் சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். சுமந்திரியாய் வாழ்வாயின்னு வேதனை தாழ. சுவாமி என்னுடைய கதை இந்த மாதிரி ஆச்சு, நீ இந்த மாதிரி சொல்ற எங்கள் வாக்கு பொய்க்காது, நீ இந்த ஆயுள் முடிய மட்டும் எல்லாவித மாங்கல்யங்களோடு ஒட்டும் பூவோடு இருந்து ஆத்ம விசாரம் செய்வாய், இதே உனக்கு அடுத்த பிறவிலும் இந்த மாங்கல்யமே உன் கழுத்தில் நிற்கும், அடுத்த பிறவில் திருரோசனை அடைந்து மகிழ்வாய் என்று வார்த்தை கொடுத்தார். அந்த அம்மா அங்கேயே இருந்து தன் வாழ்நாளை கழித்தால் முடியும் போது ஞாபகம் வந்தது, அன்னை கோமதி கொடுத்த வாக்கு என்ன, மாங்கல்ய பிறப்பு உனக்கு உண்டுன்னு கொடுத்தா. முதல்ல அவ கோமதி தேவியை வேண்டும் போது அவ சொன்ன ஒரே வாக்கு தான், மாங்கல்ய பிறப்பு உண்டு, அடுத்த பிறவியில் மாங்கல்யத்தோடையே பிறந்தா ஆனா அந்த மாங்கல்யம் எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. அந்த விஷயம் செய்த அனுகிரகம், அந்த மாங்கல்யத்தை யார் ஒருவர் பார்த்து இவளுக்கு கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறதுன்னு சொல்றாளோ அவர் தான் திருலோசனம் தெரிஞ்சுக்கோன்னு குரு சொல்லியிருக்க. அடுத்த பிறவியில் அவளுக்கு மட்டும் அந்த மாங்கல்யம் தெரிஞ்சது. அந்த மாங்கல்யத்தோடு இருக்கும்போது சுயம்பரம் வச்சார் அவன் தகப்பனார். அப்ப பல ராஜாக்கள் பார்த்தாங்க, எல்லாம் நல்லா இருக்கா, அழகா இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு சொன்னாங்களே, எந்த ராஜாவும் இவர் கழுத்தில் மாங்கல்யம் இருக்குன்னு சொல்லல. திரிலோசனனும் அடுத்த பிறவி எடுத்து பித்ரு காரியங்களை எல்லாம் முறையாக செய்தார். முதல்ல விட்ட காரணம் இந்த தர்ப்பணம், எல்லா தான தர்மங்களும் செய்த அந்த தர்ப்பணங்களை விட்டுவிட்டான். அந்த பித்ரு காரியங்களை செய்வதற்காக அடுத்த பிறவியில் அவன் வந்து சேர்ந்தான். எல்லா காரியங்களும் ஒன்றாய் செய்ததால் பித்ருகளுக்கு அவங்க ஆத்ம திருப்தி கொடுத்தால் கண்களுக்கு தேவ தரிசனம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றான். பிதர்களை திருப்தி செய்ய யார் செய்றாங்களோ அவங்களுக்கு கண்களுக்கு ஆவி ரூபத்தில் இருக்கின்ற தேவதைகள் தெரியும். அதுபோல் அவன் உத்தமனை தத்துவத்தால் தர்ப்பணங்களும் சாதங்களும் முறையோடு தான் எடுத்து செய்த காலையில் வித்தகமாய் அவன் மின் கண்களுக்கு விண்ணார் இருக்கும் விண்ணார் ஒளி தன்னா தானாகி தெரியும் பாருனார் அகஸ்தியர். அதுபோல அற்புதமா அவங்களுடைய உருவெல்லாம் தெரியாத மாதிரி என்ன பண்ணா, இவன் சுயம்பரத்துக்கு இவன் வந்திருக்கான். திருலோசன வந்து பார்த்தா இவன் கழுத்துல மாங்கல்யம் இருக்கு. சுயம்பரத்துல ஒவ்வொரு ராஜா இவருடைய அழகை வர்ணிக்கின்றான், இவருடைய உருவத்தை வர்ணிக்கின்றான், இவருடைய தேஜஸை வர்ணிக்கிறான். ஆனா யாருமே யார் கண்களுக்கும் தெரியல, திருலோசன கண்ணுக்கு மட்டும் தெரியல. அவன் வந்து உன் கழுத்தில் மாங்கல்யம் உண்டு என்று சொன்னான். உடனே ஞாபகம் வந்துட்டவன் இவன்தான் திரிலோசனன் என்று அவனையே மணந்தான். இந்த திரிலோசனை மணந்தால் இந்த மதிவாய், ஆனா இந்த திரிலோசனன் தான் அரிச்சந்திரன், இந்த மதிவாணி தான் சந்திரமணி. விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார், அடுத்த பிறவியின் சஞ்சித வினைகள் அனைத்தையும் சேர்த்து உனக்கு நான் தருவேன். பல பிறவிகளுடைய வேதனைகளை அத்தனையும் எடுத்து வந்து உனக்கு தருவேன். ஏன்னா ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, பல பிறவிகளுடைய பத்தி எடுத்து சொல்லணும். அத்தனை துன்பத்தையும் அனுபவிக்கணும், அத்தனையும் அறவழியில அவன் ஜெயிக்கணும். ஆகவே விஸ்வாமித்திரர் யாரும் பழிக்க வேண்டாம், நல்லதான் செய்தார். எல்லாம் சொன்னா அந்த மனுஷன் ரொம்ப அகந்த உள்ளவன் நினைச்சு அந்த மாதிரில ஹரிச்சந்திரனுக்கு எல்லாவித சஞ்சித வினைகளையும் கழிப்பதற்காக வழி செய்தவர் விஸ்வாமித்திர முனி. அவர் அனைத்து துன்பங்களையும் கொடுத்தார், அனைத்தையும் இவங்க இருவரும் அறவழியில் நின்று காப்பாற்றி, அந்த மாதிரி அறவழியில் நின்று காப்பாற்றி சந்திரமதியும் ஹரிச்சந்திரனும் பிறவா பெருநிலை அடைந்த போது அன்னை கோமதி காட்சியால் பார்க்கிறது. திருலோசனா அறவழி நின்று வாழ்ந்ததால் அட்டதிக்கு கிழக்கு தன்னை நீ ஆளுவாய், அமராவதி உன் பீடம் என அறிவிப்பாய். கிழக்கு திக்கு அஷ்டதிக்கு பாதர்களை இன்னைக்கு ஆள்றவன் ஹரிச்சந்திரன். அந்த அஷ்டதிக்கில் அந்த ஹரிச்சந்திரன் கிழக்கு திக்கை ஆளுகின்றான், அஷ்டதிக்கு பாதர்களை கிழக்கு திக்கை ஆளுகின்றவன் ஹரிச்சந்திரன். அவன் ஆளுகின்ற பட்டணமும் அமராவதி, அவனுக்கு பெயர் உண்டு. ஏன்னா பிரசன்ட் இந்திரா, இந்திரன்றது ஒரு போஸ்ட் நேம் இல்லை, பிரம்மான்றது ஒரு போஸ்ட் அது நேம் இல்லை. அதுபோல் இந்திரர்கள் கங்கையில் மணலில் எண்ணி இந்திரர் சொன்னாங்க பெரியவங்க. கங்கை மணல் எவ்வளவு கூட அவ்வளவு இந்திரர் வந்து போயிட்டாங்க. 100 கோடி நாராயண நங்க அப்படின்னு சொன்னார். நாராயண ரங்கர் வந்து 100 கோடி பேர். ஈடில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொன்னார். 100 கோடி நாராயண நங்க அப்படின்னு சொன்னார். நாராயண ரங்கர் வந்து 100 கோடி பேர். ஈடில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொன்னார். ஆனால் இந்த அட்டதிக்கு வாரகம்தான் இது வைவஸ்த மனு. இப்ப வைவஸ்த மனு ஆடுறாரு. நம்ம மொத்தம் 14 மனுக்கள் ஆண்டாவும் நம்ம கலியுகத்தை. எல்லாரும் சொல்றபடி கலியுகம் சுருக்கா முடிச்சிடாது. இன்னும் 4,63,632 வருஷம் இருக்கு போகுது. இதை முடிச்சு இதை முடிச்சு நினைக்காதீங்க. முடியாது. கலியும் முடியுதுன்னா கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிப்பான். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் கலி முடிய போகுது. இன்னைக்கும் கோவில்ல இறைவனை நம்பி இருந்தா அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவனை தேடி போய் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. அதனால கலி முத்தல இன்னும் கலி இருக்கு. எத்தனையோ கோயிலும் கும்பாபிஷேகம் நடந்துட்டே இருக்கு. அந்த கும்பாபிஷேகம் நடக்குதுனாக்கா கலி முத்துதுன்னு அர்த்தம் கிடையாது. அது போல எத்தனை கோயிலுக்கு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மகான்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் சத்சங்கம் நடந்து கொண்டுதான் இருக்குது. எங்கு தான தர்மங்கள் தான் என்று கேட்கும் இடுகின்ற மக்களும், இடாத என்று தடுக்கும் காலையிலும் இடுகின்ற மக்களும், ஈசன் இல்லை என்று பிரச்சாரம் செய்யும் காலத்திலும் உண்டு என்று சொல்பவரும், கண்டினி இலகிய மனது உள்ளவரும், பிதுர் தேவதைகளை ஆத்தி பூர்த்தி செய்பவரும் உள்ளவரை கலி முடியவில்லை பாருங்க. ஆகையினால நிச்சயமா கலி இன்னும் இருக்கும். 4 வருஷம் இப்போ 14 மனுக்கள் நம்மள ரூல் பண்ணோம். 7வது மனுதான் இப்ப ரூல் பண்ற. இந்த 7வது மனு ரூல் பண்ற வைவஸ்த மனு அவருடைய காலத்துல அஷ்டதிக்கு இதுல வந்து கிழக்கு திக்கையே தாங்கி நிற்கின்றவன் அரிச்சந்திரன். ஆனால் அவனுக்கு அஷ்டதிக்கு பாலகனாய் மாறும் போது அன்னை கோமதி அளித்த பெயர் பவன். அவன் தான் அனைத்து வேத காரியங்களிலும், அனைத்து யாக காரியங்களையும், அனைத்து சுத்தமான காரியங்களையும் சுத்தப்படுத்துகின்றவன். அதனால்தான் பவமான சுத்தம்னு ஒரு சுத்தம் இருக்கு. பவமான சுத்தம் சுத்தம் எல்லாம் சொல்லுவா ஒரு காரியத்தை கேட்கணும். அது எப்படி அந்த பவமான சுத்தம் பேர் வந்ததுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பவமான சுத்தம் சொல்லிட்டு ஒன்னு வாமத்தவள் அந்த இடம் சுத்தமா போடுவா. சரி, அந்த பவமான சுத்தம் எப்படி வந்தது? பவம் யாருன்னு கேளு, பாவமே மாறிவிடும். ஆகையினால் ஒரு காரியத்தை செய்கின்றான் என்றால் அது குறித்தான் ஆதாரத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி இன்று கிழக்கு திக்கு உடஞ்சிடாம அப்படி நிக்கிதுன்னா பவம் தான். ஆகவே தான் காலையில் எழுந்தவுடன் நம்ம காரியங்களை செய்துட்டு ஆட்டை விட்டு வெளியே போறோம். அப்போ பவம் கொடுத்த வரங்கள் ஏன்னா உத்தம மூர்த்தி அரிச்சந்திர மகாபிரபு அந்த அரிச்சந்திரன் கொடுத்தது தற்காலத்தில் என்ன பயன்படும் தான் நம்ம தேவை. சாஸ்திரப்படி அப்படியே நிறைய சொல்லிட்டு போவேன். வைசுக சுத்தம், வாசக சுத்தம், வாசிய சுத்தம், மாச சுத்தம், மாசிய சுத்தம்னாக்கா என்ன பண்ணார் ஐயர் என்னமோ சுத்தங்கள் சொல்லின்னு போடுறான்னு சொல்லுவீங்க. அதுக்காக இல்லை. பிரசன்டேஜுக்கு இந்த பவன் என்ன உதவுறான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போல் இந்த பவன் கிழக்கு திக்கை ஆளுகின்றவன். இவனுக்கு என்ன கேட்டா காலையில என்ன ஒரு காரியங்களை செய்யறோம், கிழக்கு திக்கில என்னென்ன காரியங்களை செய்யணும் சப்பை எழுதி வச்சிருக்கு. ஆனா காலையில வீட்டை விட்டு வெளியே போறச்சே கிழக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தாக்கா காலையில எழுந்தா ஆதித்யர்தேன்னு சொல்லுங்க. அந்த ஆதித்யர்தேன்னு சொன்னா பலவித பிரச்சனைகள் தேர்றதா. ஏன் கேட்டா 19.8.90 இருந்து 21.3.90 வரைக்கும் செவ்வாயினுடைய ஸ்தானம் ஒரே ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அவருடைய ரூல் படி என்னன்னு கேட்டா 45 நாளுக்கு மேல ஒரு ஆத்துல உட்கார்ந்துருக்க கூடாது, ஒரு வீட்டுல இருக்க கூடாது. ஆனா அவரு 215 நாள் உட்கார்ந்துட்டு இருக்க. அது செவ்வாய் வந்து சாதாரண பகவான் இல்ல. கஜன் குஜன் யமுன் நாமம் பூண்டு அஜன் என்று ஒருவரும் வணங்காத காலையிலே நிஜமாய் வருகின்ற வாகன விபத்துக்கள் எல்லாம் வழிதெரிந்து வந்த அன்பு மனைவியுடன் வாக்குவாதம் கொடுத்தேன். அன்னையும் தாயும் மற்றவரை மோத விட்டு பார்த்தேன். நல்ல அன்போடு இருந்தவங்க திடீர்னு சண்டை போட்டுவா, அதுக்காக இதை செய்யணும்னா மனைவி இதை செய்யாதேம்பா. நல்லா இருந்தாங்களே என்ன மோதி விட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்குனே பல பேர் என்ன வாத்தினோட சண்டைன்னு கருத்து ஒரு பத்து பேர் இருக்கா. சரி அம்மா அப்பா பிள்ளை நல்லா பிள்ளை பிள்ளைங்க வந்து சமத்தாருனா திடீர்னு குரல் கொஞ்சம் பெருசா கொடுப்பான். அவள்னா அந்த பிள்ளை இருந்ததே கேட்காது, சத்தம் பெருசா கேக்குது, பக்கத்துல இருக்க அழகா ஜல வழியா ஓரம் கட்டி பாருங்க. அருண் பிள்ளை நல்லவன் இன்னைக்குதான் அம்மா அப்பாவோட மோதிக்கிறான். இதுக்கு காரணம்லாம் இந்த இவர் வந்து ஒரு வீட்டுல நிறைய நாள் தங்கி விட்டாருன்னா செய்யக்கூடிய பிரச்சனையே இதுதான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும். அதோட மட்டும்தான் உலக சுபாசவங்கள பாத்தீங்கன்னா சண்டை முதல் கொண்டு வரும். அதுல வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் செவ்வாய் பகவானுடைய வேகம் குறைச்சல், மற்ற எல்லா நாடுகள்லயும் செவ்வாய் பகவானுடைய வேகம் அதிகம். ஏன்னா இங்க செவ்வாய் பகவானுக்கு குறித்தான தெய்வங்கள் நிறைய இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் பகவான் ஒரு முக்கியம். ஆனா அவ்வளவு தூரம் தஞ்சாவூர்ல வைத்தீஸ்வரன் கோயில் போனா எப்படி போய் தரிசிக்கிறதுன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமை சுமந்தான் கர்லாகட்டை சித்தர்னு பல சித்தர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க பூந்தமல்லியில் இருக்கின்ற வைத்தீஸ்வரன் கோயில் சித்தி அடைஞ்சவர்கள். அவங்க ரெண்டு பேரும் பெரிய மகான்கள். அவங்க வந்து உலகத்துல எங்க இருந்தாலும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அங்க வந்து செட்டில் ஆனாங்க. அவர்கள் செட்டான இடத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து செவ்வாய் பகவான் ஆகிருத்தியோடு அங்க இறங்கினாராங்க. இன்னைக்கு அந்த இடத்துடைய விருட்ச சக்திகள் இருக்காங்க. எத்தனை பேர் போய் பார்க்கறாங்களோ பார்த்த பத்தி இருக்கு. அந்த மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்திலே இருக்கு. நீங்க தஞ்சாவூர்ல தான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. அது போல எம்பருமா இந்த மாதிரி செவ்வாய் பகவான் பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ராகு பூஜைகள் விசேஷம் மிக விசேஷமா இருக்கு. எப்படி ராகு பூஜை பண்ணணும்ன்றது ஐயா புஸ்தகம் போட்டிருக்காரு, கேட்டு வாங்கிக்கீங்க. அது போல எம்பெருமான் திருவர்களால் தனித்து ஒரு காலையில் தான் எடுத்து வந்திருந்தாலும் இனித்து செவ்வாய் இங்கிருப்பன் பாரு. தாய்மொழி தமிழ் என்று அழிந்ததால் அன்னவன் இருப்பிடம் இங்கு ஆபத்து குறைவே நரகத்தில். செவ்வாய் பகவானுக்கு மூல தேவதை வந்து சுப்பிரமணிய சுவாமி. அதனால என்ன பண்ணாங்க, இதனுடைய வேகம் தனியணும் அப்படின்னு சொன்னாக்க 215 நாட்களும் தினம் முடிஞ்சா முருகன் கோவில்ல ஏதாவது பிரசாதம் தர்மம் பண்ணணும்னு நம்ம சாப்பிட்டு வச்சோம். இது செய்தாதான் துன்பம் வராம இருக்குமான்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம மக்களுடைய ஒரு இன்பவுண்ட் குவஸ்டியன், செய்யறதுனால துன்பம் வருதா வரலையான்றத விட செய்யறதுனால ஒரு மனப்பக்குவம் வரும். துன்பம் போறதுலாம் அப்புறம் கதை. அப்பா இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிரசாதம் கொடுத்தோம், நம்ம இப்போ ஜீவிக்கின்ற ஒருவனுக்கு உணவு இட்டோம்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஏன் இந்த உணவிடம் கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் வந்து பித்ருலோக தேவதைகளையும் குழந்தைகளை கையாளுகின்றாராம் செவ்வாய் பகவான். சந்தான பாக்யம் இது தான் எடுத்த காலையில விந்தான விந்தைகளை தேர்ந்தெடுத்திருந்தார். சத்தான ஒழிகளுக்கு பிதிர் லோகத்தில் சத்தான சந்தானத்தை ஆளுகின்றான் செவ்வாய். என்ன பிதிர் லோகத்துல குழந்தைகள் எல்லாம் இறந்தவர்கள், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதிதேவதையா செவ்வாய் பகவான் தான் இருக்கிறான். ஆகையினால் இன்று நீ அள்ளி கொடுப்பது அந்த குழந்தைகளுக்கு மாற்று வழியாகி போய் அது உத்தம நிலைகளை அடைகின்றதா. ஆகையினால்தான் அந்த செவ்வாய் பகவானுக்காக செய்யணும்னு சொல்றது. அதுபோல் எம்பெருமான் திருவருளார் 215 நாட்கள் இருக்கிறார். 21 வரைக்கும் இருக்கிறார். தினம் செய்யுங்க, இவ்வளவு நாள் செய்யாமட்டா தப்பு, இனிமேலாவது செய்யுங்க. அதுபோல் எம்பெருமான் திருவருளார் இந்த கிழக்கு திக்கு காலையில வந்து ஆத்துல இருந்தா ஆதித்ய எதையும் சொல்லணும், சரி சரியா போனா பரவாயில்ல, ஏன்னா எல்லாம் படிச்சிருக்கோம். சரி அது சரியா போனாலும் சிம்பிளான செய்திகள்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம கடினமானது வேண்டாம், எளிமையா இருக்கிறதா நமக்கு தேவை. அப்படி எளிமையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்து வீட்டை விட்டு வெளியே போறோம்னா கிழக்கு திக்கை விட்டு போறோம் பாஸ்கராய நமஹான்னு அது ஒரு 18 முறை சொல்லணும். உங்களுக்கு பாஸ்கராய நமகான்னு சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேர் பாஸ்கரா பாஸ்கரானாவது ஒரு 18 முறை சொல்லணும். ரொம்ப எளிமையானது. அந்த மாதிரி சொல்லி போகும்போது எதிர் வருகின்ற துன்பங்கள் வழி விலகி போகிறது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த கிழக்கு திக்கு காலையில் எழுப்பு. அதில் சில பேர் என்ன பண்ணுவா, கிழக்கு பார்த்து தங்களுடைய ஆசனங்களை வச்சிருப்பா, சீட்டு வச்சிருப்பா, டேபிள் வச்சிருப்பா, அது மாதிரிலாம் வச்சிருப்பா. அது அந்த கிழக்கு திக்கில் மஞ்சள் நிறம் உடைய அத்தனையுமே வைக்கணும். மஞ்சள் நிறம் உடையதுன்னு கேட்டீங்கன்னா பொண்ணிலிருந்து மஞ்சள் நிறம் உடைய துணிகள் முதல் கொண்டு வைக்கலாம். பாரி சரடு, மஞ்சள், இதல் கண்ணாடி, எழுதுகோல், இது எல்லாமே கிழக்கு திக்கில் வச்சிருக்கோம். அந்த மாதிரி திக்கி வைக்க சொன்னாங்க. அது ஏன் வைக்க சொன்னா பெருசு பெருசா கலப்போம். அது போல பொண்ணு ஆபரணங்களும் கூட ஏதாவது அணியணும்னு சொன்னா கிழக்கு திக்க திரும்பி கிழக்கு திக்கில் அந்த பொண்ணு ஆபரணத்தானே. நான் திக்குகள் எண்ணிய நீ செய்திடுவாய், திக்கில்லாமல் போய்கிட மாட்டாய் என்ற அகத்தியம். அதுக்கடுத்து ஒரு பெரிய அக்ரிமெண்டோ ஒரு பெரிய இதோ சைன் பண்றோம்னு வச்சு விடுங்க, ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றோம்னு வச்சு விடுங்க, அல்லது ஆபீஸ்லயே உங்க லெட்ஜர் வச்சிருக்கா போனவொடனே கையெழுத்து போட சொல்லி, அது எந்த திக்கு வேணா பல கோணல இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆபீஸுக்கு போனீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எப்படி இருக்குன்னு தெரியும். அது ஒண்ணு ஒவ்வொரு தூரத்துக்கும் உங்க பேஜை தரத்துல அது கிழிஞ்சே போயிருக்கும். ஏன்னா அவன் வந்திருக்க மாட்டான், வெறுப்புல கையெழுத்து போறான், பேப்பரை கிழிச்சு போயிருக்கான். அந்த மாதிரிலாம் நடக்குது உண்டு, அடியே நிறைய பார்த்துருக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, அந்த கையெழுத்து போட லெட்ஜரை கிழக்கா திருப்பி வச்சு கையெழுத்து போடுவோம். ஏன்னா கிழக்கு திருப்பி வச்சு நீங்க கையெழுத்து போடனா கிழக்கது பவன் இருக்கின்றான் பார், அவன் சுத்தம் கொடுப்பார். ரீசனிங் வச்சிருக்கிறார். அந்த சுத்தமானது பெறலும் போது என்னன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு நீ கையெழுத்து போடும் போது தேவையில்லாதபடி உன் மேல விழும். அதனாலதான் அந்த கிழக்கு பார்த்து கையெழுத்து போடணும்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து ஈஸியா வைக்கல, காரணத்தோட வச்சான். அது போல ஒரு கான்ட்ராக்டா ஒரு இதோ அக்ரிமெண்டா கையெழுத்து போடனா கூட கிழக்கு பக்கம் வச்சு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை அதான் சொன்ன உதயத்தில் இருந்து அவன் உச்சி வரும் வரை பவன் சக்தி உண்டு. காலையில ஒவ்வொரு டைம் கேத்தாம சூரிய உதயம் உண்டு. அந்த டைம்ல இருந்து உச்சி 12 மணி வரைக்கும் அவருடைய சக்தி உண்டா, அது வரைக்கும் இந்த கிழக்கு பக்கம் வச்சு கையெழுத்து போடும். அதுக்கப்புறம் என்ன, நீ திக்கு மாத்தி கையெழுத்து போட்டுக்கலாம். அப்போதான் அந்த இடம் வந்து போடுகின்ற இடம் சுத்தப்படுதான், அதுக்கு பவன் சாட்சியாய் நிற்கின்றான். ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அதற்கடுத்து உங்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு பொருள் நினைக்கிறீங்க, அல்லது ஒரு புனிதமான இது நினைக்கிறீங்க, நீங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு புஷ்பமே இருக்குன்னு வச்சுங்க. அதை வந்து காலையில சுவாமி படத்துக்கோ உங்களுக்கு வேண்டிவா படத்துக்கோ வைக்கிற குரு படத்துக்கோ வைக்க போறான்னு வச்சுங்க. அந்த புஷ்பத்தை காட்டி பவதேவாய நமஹான்னு ஒரு 5 தடவை சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை போய் சுவாமி கிட்ட வச்சுங்க. ஏன்னா அந்த கிழக்கு திக்கை ஆளுகின்றவன் ஆட்சி வருகின்றான். அந்த மலர் மூலியமா நமக்கு எல்லா வித அனுகிரகமும் வருதான். இப்ப நம்ம கோயில போய் சாமியை வேணும் திடீர்னு புஷ்பம் உண்டுதுன்னு சொல்றோம், நம்ம எண்ணத்துக்கு ஒரு பலன் கொடுத்ததா நம்ம நினைச்சு பார்க்கறோம், யோசிச்சுப்பா. இதெல்லாம் சென்டிமெண்டல் சப்ஜெக்ட். போய் பகவான வேணா பகவானுக்கு புஷ்பம் உண்டுதுன்றான், ஏன் அதுக்கு முன்னாடி உந்துட கூடாதா, உங்களுக்குதான் உண்டுதான் நினைச்சு பார்க்க கூடாது. அந்த புஷ்பம் விழுதுன்றது என்றால் அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு வித சம்மதம் கொடுத்த மாதிரி தான் பகவான். ஆனா நம்ம நினைச்சபடி நினைக்க நினைக்கப்படாது, நமக்கு எது நன்மையோ அது நடத்துறதுக்கு புஷ்பம் கொடுத்தாலும் யோசிக்கணும். நாம் நினைத்ததை நிறைவேற்றுவார் என்று எண்ணம் பூணல் வேண்டாம், ஈசன்பால் விழுந்த பூவெல்லாம் உனக்கு எது நன்மையோ அது செய்வார் என்று அறிந்து கொள்வாய் என்ற அகத்தியம். உனக்கு நன்மை எதுவோ அதை செய்வார் பகவானு. ஆகையினால் நம்ம நினைச்சதே நடக்கும்னு நினைச்சிடப்படாது. ஏன்னா நம்ம நினைச்சு நடக்கலாம் வருத்தப்படுவோம், புஷ்பம் கொடுத்தா சாமி போயிருவோம், அதுதான் தப்பு. நம்ம நமக்கு எது நன்மையோ அதை செய்ய பகவான் கருணை பண்ணியிருக்கான்ற ஒரு வார்த்தை எடுத்துடனே ஒழிய மார்க்க நடக்கூட. அதுக்கடுத்து எம்பெருமான் திருவருளால் ஒரு ஆடை அணி, இப்ப வேஷ்டி கட்டுறேன் அல்லது பேண்ட் போடுறேன் சட்டை போடுறேன்னு வச்சுக்கோ, கிழக்கு திக்கா பார்த்து மாத்தணும். அந்த எண்டு இப்போ சட்டையில 2 பகுதி இருக்கு, இது பொத்தான் போட்டு தான் அதை முடுக்கிறேன். அப்ப என்ன பண்ணுங்க, 2 பகுதியும் ஜாயின் பண்றேன், அப்படியே ஆஃபா விட்டுட்டு போல ஜாக்கெட் மாதிரி, ஃப்ரீ ஜாக்கெட்ஸ் இருக்கும், அது அப்படியே ஆஃபா திறந்து விட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த இரண்டும் சேர்க்கும் போது கிழக்கு பக்கம் பார்த்து வித்து பார்த்து பட்டன் போடணும். அது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு முடிவு போடுறதா இருந்தா கூட அது கிழக்கு திக்கா பார்த்து முடிப்போம். அதனால்தான் மனமுடிக்கும் மங்கையர் தன்னை கிழக்கு பார்த்தமர்த்திய மங்கள நான் பவன் பார்ப்பான் என சொல்லிய மூன்று முடியிட சொல்கின்றனர் பாருங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் செய்யறாங்க. அதனால அதே போல வந்து ஒன்றாய் சேர்க்கின்ற தன்மைகளை எல்லாத்தையுமே கிழக்கு திக்கு பார்த்துதான் செய்யணும். அதற்கடுத்து தெற்கு பார்த்து அர்த்தியங்களும் தர்ப்பணங்களும் கொடுக்கறது உண்டு. ஆனா தெற்கு பார்த்து அர்த்தியும் தர்ப்பணங்கள் கொடுத்த பிறகு அந்த பிண்டங்கள் இருக்குது பாத்தீங்களா, அது கிழக்கு பார்த்து நீர்ல தான் உடனே சாஸ்திரம் சொல்லுது. தெற்கு பார்த்து உட சொல்லு. அது போல ஒன்றொன்றுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வேஷிய கட்டி நல்லா முடி போடும் போது கிழக்கு திக்கு பார்த்தா முடி. இது ஒன்றொன்னுக்கும் வர, ஏன்னா கிழக்கு பார்த்து முடி. அதே மாதிரி மருந்து சாப்பிடுறது வச்சுடும், மருந்து இந்த மருந்தை வந்து சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷம் சொல்லுவாங்க, மருந்து சாப்பிடறதுக்கு உகந்த நாட்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க மருந்து சாப்பிட்டேன்னா கிழக்கு திக்கு பார்த்தா மருந்து சாப்பிடுங்க. அல்லது புதனும் சனியும் நீராடுதல் நன்று என போதுவார் ஒன்று உண்டு. என்ன சனி நீராடுன்னு பேர் உண்டு, புதனும் நீராடணும்னு பேர் உண்டு. என்ன தேய்ச்சி குளிக்கணும், எத்தனை பேர் குளிக்கிறோம் எனக்கு தெரியாது. ஷாம்பு பார்த்து குளிக்கிறோம் அதுவும் தெரியாது. ஆனா எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும். சில டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க எண்ணெயே தேய்க்காம வாழ்ந்துடலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தற்கால வளர்ச்சி, அவரே கேளுங்க, அவரே உள்ள வச்சு தேய்ச்சி குளிச்சுன்னு இருப்பார். அது போல எம்பெருமான் திருவருளால் இந்த கிழக்கு திக்கு பார்த்துதான் எண்ணெய் வைக்கணும். தலையில எண்ணெய் வைக்கிறதா இருந்தா கூட கிழக்கு திக்கு பார்த்துதான் வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப கவனமா வச்சு முடியும். அதுபோல் திக்குகள் செய்யும் பலனத்தெல்லாம் இந்த பவன் என்னும் உண்மையை பேசும் உத்தம திக்கு பாலகராய் இருக்கின்றவர் பார்க்கின்றார். ஆயினால்தான் எம்பெருமான் திருவிழா திக்கு செய்யும் திருவிளையாடல் எத்தனையும் சொல்லத்தான் ஆகாது என்ன. அதுபோல் கிழக்கு திக்கு ஆளும் தத்துவம் பவன். இந்த கிழக்கு திக்கு ஆளும் போது இத்தனையும் காரணம் இந்த தர்ப்பணங்களையும் முறையோடு கொடுத்து வந்ததால் வந்த பலன். இத்தனையும் அறிஞ்சு முறையாக வாழ வேண்டும் என்று இருந்தான் யயாதி என்ற ஒரு மன்னன், சந்திரகுல வம்சத்தை சேர்ந்த அந்த யயாதி மன்னன். நீண்ட நாள் தபஸ் இருந்து ஒரு அற்புதமான புதல்வியை பெற்றான். தானும் மாகி தத்துவத்தை தான் எடுத்த காலையில் வானமும் ஏதெடுத்திருந்தாலும் வந்ததே விந்தை பாருங்க. சில பேர் என்ன சொல்லுவா, முதல்ல பிறக்கிற குழந்தை வந்து ஆணா இருந்தா நல்லது, சில பேர் சொல்லுவா பெண்ணா இருந்தா நல்லதுன்னு. இதுல எது நல்லதுன்னு தெரிஞ்சு அது முக்கியம். இதுக்கு ரொம்ப பேருக்கு இதுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கு, பிரசன்ட் டேஸ்ல உள்ள ரொம்ப பிரச்சனை. இதுக்கு வந்து யயாதி பதில் சொல்கின்றார், நான் சொல்ல. ஏன்னா அவர் இறைவனை நீண்ட நாள் வேண்டினாரா, தனக்கு வேண்டியது முதல் குழந்தை பெண்ணா இருக்கட்டும். ஏன் வேண்டாம்னு கேள்வி கேட்போமோ. பிறப்பு நிலைகளை பெருமான் எடுத்திடு, அறுக்கும் சக்தி எப்பவுமே முதல் முதல் பிறக்கின்ற குழந்தை ரொம்ப பாசத்தால் பிறக்கிற குழந்தையா, அதன் மீது பாசம் அதிகம். அந்த பாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த பாசம் ஒரு குழவியாய் வெளிவரும் போது அது பெண் ரூபம் எடுத்தால் அவனுக்கு துன்பம் குறையும். அது ஆண் ரூபம் எடுத்தா எப்படி பிரச்சனைகள் ரொம்ப வரும். இது யயாதி புரிந்து கொண்டது. ஆகவே என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். காரணத்தான் கருத்தூன்றி காரியத்துடன் கேட்டிடு, வந்திடும் பெண்மகவு ஈழ்ந்திடுவாய், ஆண்மகவு பின்னே பார்ப்போம் என்று வேண்டினான் யயாதிய. ஏறது கேட்டிடலப்பா, பிறந்த ஆண்மகவா. மனைவியின் எண்ணம் தன் எண்ணம் போல் ஆகும். நிறைய சொல் பேச்சுகளை கேட்கறதுக்கு மாற்ற தன் இஷ்டப்படியே வாழணும், தான் இப்படித்தான் பண்ணணும், மனக்கோட்டை வளருமா. அதை மகன் காப்பாற்றுவான்னு சொல்ல முடியாது. கோட்டை தாயே மனக்கோட்டை கட்ட வைக்கிறதுக்கு இதானவன் மகனா. அதே பெண்ணானவள் கோட்டை கட்ட விட மாட்டான். முதல் நாளே இது ப்ராப்ளம் எண்ணத்தை கொடுத்துடுவான். அதனால இந்த பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் வச்சிருக்கிறான். இந்த பாசிட்டிவ் திங்கிங் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மனுஷனால தாழ முடியாது. அதே நெகட்டிவ் திங்கிங் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட சமாளிச்சு இதை அனுசரணை பண்ணினா அப்பவே விஞ்ஞானம் வச்சிருந்தோம். யாஜி யோசிச்சு பார்க்கணும். அது போல ஒரு பாசத்தை பொறுமை எடுத்து கொடுத்து அதுக்கு அப்புறம் வர பிள்ளைகள் மேல பாசம் இருக்காதுன்னு சொல்லல, பற்று இருக்குமா? அதான் ரெண்டா பிள்ளைங்க பற்றுகள் இருக்கிறது. பற்றுகவே என இரண்டாம் குழவி பெற்று பற்றுகவே என மக்கள் பற்றவே கட்டிடுவர். யாதியோ என் பாசம் திரண்டு அழித்திடுவீர், அது பற்றி நான் பற்றட்டும் இல்லையில் போகட்டும் வேண்டாம். அந்த மாதிரி வேண்டதவன் வந்து எல்லா தெய்வங்களையும் வேண்டி கடைசியில கோமதிய வேண்ட ஆரம்பிச்சான். பற்றுகவீர் தன்னால் தான் கோமதியை எண்ணி பற்றுகவீர் பற்றியே இப்பிங்கலம் எனும் காலையில் அச்சது பொருள் போகவே பற்றுகவீர்னு பலகாலமா தபஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி தப்பத்து இருந்த போது அன்னை கோமதி அருள்வாக்கு அருளினாராம். பெற்றிடும் குழவி உனக்கு பெண்ணாயமரும் அவள் வழி தோன்றலில் என்னிடம் வந்து சேரும் ஆசி கொடுத்தார். ஆகவே அந்த யயாதியினுடைய முதல் பிறவி மகளானவள் தபதி என்கின்ற கன்னி. தபதி என்றால் தபத்தால் வந்த தி சாதாரண. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா, முறையாக செவ்வாய் வழிபாடு என்று ஒரு தத்துவம் உண்டு. ராஜகால துர்கை பூஜை எல்லாம் செய்யறேன், எத்தனையோ பேர் செய்யறேன். அது எப்படி எல்லாம் செய்யணும், அது என்னென்ன முறைகளோட செய்யணும், ஐயா புஸ்தகம் வச்சிருக்கிறார் கேட்டு வாங்கி. அதுபோல் எம்பெருமான் திருவருளால் அந்த ராஜகால பூஜைகள் பலவித சித்திகளை தருகிறது. ஆனால் அதை எப்படி செய்யணும், ஏன்னா எலுமிச்சம்பழத்தை குத்தி செய்யறா, இதுக்கு கிடா குத்து பலின்னு பேர். சில பேர் நார் வச்சு குத்தி நார்ல ஓட்ட போட்டு போடுறது உண்டு, சில பேர் நூல்ல போட்டு போடுறது உண்டு, சில பேர் பஞ்சு திரிச்சு அதுல நூல் எடுத்து போட்டு போடுறது உண்டு. இது ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதுபோல அந்த கிடா குத்து பலி என்றது நீங்க ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் ஒரு ஊசியை வச்சு குத்துற, அதுல பஞ்சத்திரி நூலா இருந்தால் பாக்கிய சித்தின்னு பலன் சொல்ற. அதுல நாரா இருந்தா, இந்த வாழைத்தண்டில இருந்து எடுக்கிற நாரா இருந்தா, நார்ல போட்டா லக்ஷ்மி கடாட்சம் சொல்ற. இந்த சணல் நூல்ல செய்யறது உண்டு, பாத்துறீங்க பொட்டலம் நூல்னு சொல்லுவாங்க. அந்த சணல் நூல் அது பொட்டல நூல் ஆகி போச்சு, அது பொட்டல நூல் இல்ல, நம்ம ஆக்கிட்டாங்க வேற ஒண்ணு. என்ன கடல் புரியிருக்காரு, எடுத்த பிஞ்சில பழுத்த கஞ்சி கொடுத்த நாரு வரையினார் அகத்தியர். பிஞ்சு பழுத்த நாருன்னு பேரான் அதுக்கு. நான் அதை சொன்னா உங்களுக்கு புரியாம போட, அதான் உங்களுக்கு பொட்டல நூலா டக்குன்னு புரியுமேன்னு சொன்னேன். அது போல அந்த சணல் கண்டில இருந்து எடுத்த மெல்லிசா இருக்க திரி மெல்லியதா இருக்கும், அதுல போட்டீங்கன்னா அழற்சி சுழற்சி கண்டங்கள் உங்களுக்கு வருகிற நோய்கள் குறையுமா? இதுல எப்படி எப்படி போடுறதுன்னு வச்சிருக்கு. அத பழத்தை பின்னப்படாமையே கோர்த்து அப்படியே கொடுத்த மாதிரி உரிகளை தொங்க வைக்கிறாம தொங்க வைக்கிற அழகு உண்டு, ரொம்ப நன்னா இருக்கும். அந்த மாதிரி செய்தீங்கன்னா ஐஸ்வர்ய லட்சுமியோட அனுகிரகம் வர்றது. இந்த மாதிரி ஒன்னொன்னு விளக்கமா வச்சிருக்காங்க. இதுல மாக்குத்து பலி கிடா குத்து பலி, அதை வந்து எப்படி நம்ம அந்த பழத்தை நறுக்கணும், அது எப்படி பிழியணும், அதனால எப்படி திரி போடணும், இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா திரி என்ன திருப்பி போட்டு திரி போடுவான். அதுல சில பேர் நல்லெண்ணெய் ஊத்துறது உண்டு. அதனால மங்கள தீபமாகி மேல என்னென்ன முறையில தீபம் எழுதுன்னு எழுதி வச்சிருக்காரு சார், அவர் கேட்டு தெரிஞ்சுங்க. அது போல எப்படி ராகுகால தேவிகளை வணங்க வேண்டுமோ அது போல் ராகுகால பூஜைகளை முறையாக செய்தார் யயாதி. அந்த தபத்தின் தீயாய் பிறந்தவள் தபத்தி. அப்போ துர்கையுடைய பூர்ண அனுகிரகம் பெற்றவள் என்று பொருள். ஒரு பேர் வச்சா அதுக்கு அர்த்தம் இருக்கும். ஆனா எத்தனை பேருக்கு அவ்வா பேருக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்காள் எனக்கு தெரியாது. ஆனா அவ்வா பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னு வச்சுங்க, செந்தில்குமார். அவருக்கு பேர் இந்த செந்தில்குமார் ஒரு பேர் வச்சிருந்தானா, அவர் பேருக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாரு? செந்தில்னா முருகன், குமார்னாலும் முருகன், முருகன் முருகன் அப்படின்னு சொல்லலாமா? அது திருச்செந்தூர் குமரன் சொல்லலாமா? எப்படி சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிகின்ற பெயர். அப்படி முருகனுடைய நாமம்
என்றால் வீடு,
மலர் கூட்டங்களா இருக்கின்ற வீடு எது எது? இறைவன் இதயம். குமரனுடைய இதயத்தில் மலர் கூட்டமாய் இருக்கின்ற வீட்டில் வாழ்கின்றவன் என்று பொருள் செந்தில்குமார் என்று. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமம் தெரியணும். இது தமிழகராட்டி விளக்கு. செந்து இல் என்றார்கள். சென்று இல் என்றால் போயிருக்கின்ற வீடு. சம்மர் வெகேஷன்ல நம்ம ஊட்டி கொடைக்கானல ஒரு ஆத்திரம் வச்சுருக்க மாதிரி சென்று இல் என்றால் நம்ம அம்மா நினைச்சுக்கிறோம். ஆனா அது இல்ல அர்த்தம். சென்று இல் என்றால் இறந்த பின்பு நீ போகின்ற வீடு என்று அர்த்தம். சென்று இல் அது செந்தில். அது இறந்த பின்பு போகின்ற வீடு குமரன் இருப்பிடம். அப்ப அது மோட்சமாயிருக்கும்னு அர்த்தம். பெரியவங்க எவ்வளவு அர்த்தத்தோட வச்சிருக்காங்கன்னு யோசிப்பாரு. ஆனா நீ போயிருக்கின்ற இடம் முருகன் இருக்கின்ற இடம். சென்று இல் குமரன். கந்தவரத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் தகப்பனை நம்பி வச்ச பேர். அப்பா நீ இருக்கும் போது இறைவன் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி இரு, இறந்த பின் நீ சென்றால் கந்தவரத்துல போயிருக்கணும். அப்ப அவங்க எவ்வளவு ஒரு அர்த்தத்தை பொருள் புரிந்த ஒரு வார்த்தைகளா வச்சிருப்பாங்க யோசிப்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. ஜெயபாலன் பேரு. ஜெயம் என்றால் நமக்கு எல்லாரும் தெரியும், வெற்றியை தருகின்றது என்று தரும். அது ஒண்ணுதான் தெரியும், ஜெயம் என்றால் வெற்றி. ஆனா அது மாத்திரம் இல்லை. ஜெயம் என்றால் வெற்றி, ஜெயம் என்றால் அழகு, ஜெயம் என்றால் இன்பம், ஜெயம் என்றால் கடல், ஜெயம் என்றால் காரிரு, ஜெயம் என்றால் கருணை, ஜெயம் என்றால் மிருத்யு, ஜெயம் என்றால் அபமிருத்யு, ஜெயம் என்றால் வாகனம், ஜெயம் என்றால் சித்தி. அப்ப இதுல எந்த பேர்படி நீங்க வாழ போறீங்கன்னு க்வெஸ்சன் மார்க் வச்சுக்கிறார். பாலா நீ ஜெய பாலா, நீ இத்தனை பேர்களை எதாயாக விரும்புகிறாய்? இது நீயே செலக்ட் பண்ணிக்கொண்டு வச்சாங்க உங்க அம்மா அப்பா. இது நீ நல்லதை எடுத்துக்க போறியா, இதுல கெட்டதை எடுத்துக்க போறியா? இது உன் சாய்ஸ். ஆனா செந்தில்குமாருக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவங்களே முடிச்சிட்டாங்க, இப்படிதான் நீ ஆகணும்னு. அதான் வேற ரூட்ல போக முடியாது. ஆனா இவருக்கு நான் பல ரூட்டு கொடுத்துருக்காங்க. எந்த ரூட்ல போயினா நீ நல்லா வரும்ன்ற நீ முடிவெட்டு. ஒரு ஜெயன்றதுக்கே இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அது போல தபத்தி என்றால் தபத்தால் பிறந்த தீ அவள். அப்ப எவ்வளவு ஒரு அனுகிரகம் பாருங்க. ஒவ்வொரு பேருக்கும் இந்த மாதிரி கோடி அர்த்தங்கள் உண்டு. ஆகையினால நம்ம ஆத்ம விசாரம் மற்ற நல்லா இருக்கிறானா கட்டு போறானா அப்படின்னு நினைக்கிற நேரத்தை விட நம்ம பேருக்கு அர்த்தம்னா கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கலாம். சரியா? வரலட்சுமி பேர் வச்சிருக்கோம், ரொம்ப தாரித்யம் இருக்கும். என்னடா பேர் கேத்த மாதிரி ஏன் எதிர்மறை இருக்குதே? யோசிக்கலாம். வர என்றால் நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கணும். வருகின்ற ஒரு பொருள் தான் நமக்கு தெரியும். வர என்றால் வரை அறுத்த என்று ஒரு பொருள். வரை அறுத்துச்சுன்னா லிமிடேஷன்ஸ். அற என்றால் நிறுத்தப்பட்டது என்று பொருள். வரை அற, உனக்கு வருகின்ற வருமானத்தை அறைந்து நிறுத்தப்பட்டு லட்சுமி. அப்படி எப்படி வரும்? ஆகினால்தான் வர லட்சுமி என்ற நாமம் பூண்டவர்கள் அறே என்னும் அன்பினால் அறமை வேண்டினால் வரவு தான் வர அறையாய் ஆகும் என்றார் அகத்தியர். அறை என்றால் அறமை வேண்ட வேண்டாம், அறமை வேண்டினால் அவர்களுக்கு வர என்று வருவான் லட்சுமி, வரலட்சுமின்ற பேர். இது மாதிரி நிறைய வழக்கம் இருக்கு. அது போல நமக்கு ஏன் காரணங்கள் என்று நாம் புரிஞ்சு விடணும். நம்ம கஷ்டப்படுறது காரணம் தெரிஞ்சு விடணும். அந்த கஷ்டத்தை நிறைவேற்றத்துக்கு என்ன வழி தெரியும், அதுதான் இந்த மாதிரி சொற்பொழிவு சத்தம். நாகலட்சுமின் பேர் இருக்கும், ஒன்னு அல்ல என்ன சொல்வாங்க, நாக தேவதையினுடைய பேர் இது நாகலட்சுமி. நாகம் என்றால் என்னன்னு ஒருத்தன் கேட்டீங்கன்னாக்கா அன்புன்னு ஒரு பொருள் இருக்கு. நாய் என்றால் இந்த நாக்கு, அகம் என்றால் உள்ளம். இந்த அகம் இந்த நாவால் குளிர்கின்றது. எப்படி? உன்னை அன்பாய் அழைத்தால் உன் அகம் குளிர்கின்றது. அந்த அன்பாய் அழைப்பதற்கு எது உதவுகிறது? இந்த நாக்கு உதவுகிறது. அப்ப நாக லட்சுமி என்றால் உன் அகம் குளிர்வதற்கு உன் உள்ளத்தில் லட்சுமி சேரணும்னாக்கா உன் நாக்கு அன்பா பேசணும். அப்போ நாக லட்சுமி என்றால் அன்பு உடையவள் என்று பொருள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இது ஒரு பொருள். நாகலட்சுமின்னு இன்னொரு பேருக்கு வழக்கம் சொல்றாங்க. நாய் என்றால் பெரிய அர்த்தம், கம் என்றால் அடக்குவது என்ற அர்த்தம். கம்முனு இருந்து ரொம்ப பேசாத கம்முனு இருந்துறோம் லோக்கல் தங்கை. அது போல கம்முன்னா அப்படியே அடங்கி இருக்கிறது. பெரிது அடங்கி இருத்தல் என்ன அர்த்தம்? யோக தத்துவத்தை விளக்குவது. நாகலட்சுமி யோகத்தை பூரணமாய் பூண்ட பெண்ணே. ஒவ்வொரு பேருக்கும் போட்டி விளக்கம் கொடுக்க முடியாது. அதே போல அவங்கவங்க தங்களுடைய பெயர்களை வச்சு தினம் கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணீங்கன்னா நாலு பேர் திட்டுறதையோ நாலு பேரை பத்தி தவறா நினைக்கிறது போயிடும். அதே போல தபத்தால் வந்த டீ தபத்தி. இந்த தபத்தி மகா உத்தம். இவள் தன்னுடைய குலதேவதையாகிய கோமதியை அன்றாட விடைவிடாமல் வணங்கி. ஏன் வணங்கினு கேட்டீங்க அம்மா, இந்த ஒரு சேரனுக்குன்னா நாலு கால் வேணும். அது ஒரு கால் உடைஞ்சா கூட ஒரு சைடு ஆடும். அது போல இந்த உலகமானது உத்தமர்களால் சுமக்கப்படுகிறது. அந்த உத்தமர்களைத்தான் பாலகர்கள் என்று சொல்லுகின்றோம். அது ஒரு பாலகன் தவறானவனை வச்சா கூட அந்த இடம் வந்து அவளை நன்னா இருக்க ஒரு சரியான ஆட்களை வைக்க. அதுபோல் என் மகள் ஒரு திக்கை ஆளுகின்ற நிலை பெறல் வேண்டும் அம்மா கோமதியவன். அப்பா அம்மா சொல்றா, ஆக்குவோம் அனைத்தும் அருளால் ஆக்குவோம் நாளில் ஒன்று ஆகும் பாருங்க. அம்மா கொடுத்த வாக்கு நாளில் ஒன்று ஆகும் அப்படின்னு சொன்னா கோமதி. சரி எல்லா தான தர்மங்களையும் செய்யலாம்னு ஐடியா. அத்தனை தான தர்மங்களையும் விடாமல் செய்கின்றாள். ஆனால் இதுல எல்லாத்திலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா மாதங்களில் எல்லா மாதமும் சிறந்த மாதம். அதுல புரட்டாசி மிகச்சிறந்தது. ஏன்னா ஒவ்வொரு மாதங்கள்ல ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அந்தந்த மாதங்களை பத்தி விடாமல் பேசும்போது தான் தெரியுது. அது போல இந்த புரட்டாசி மாதத்துல என்ன சிறந்தது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நவராத்திரியா புரட்டாசி மாதம் வருது. இதுலயே நாலு நவராத்திரி இருக்குது. அது நம்ம மூணு நவராத்திரி அதிகமாக கொண்டாடுறது கிடையாது. நாலா சாரதா நவராத்திரி தான் விசேஷமா கொண்டாடுறோம். அது போல இந்த புரட்டாசி மாதத்துல என்ன விசேஷம் கேட்டாருன்னா சூரியன் மறைந்த ஆறு நாழிகை வரை பசுக்கள் பழங்கள் பூக்கள் பிரசாதங்கள் தீர்த்தங்கள் பத்திரம் இவை எல்லாத்திலையும் வாயு தேவர்கள் வசமிருந்து அருள்புரை பாலிக்கின்றார்கள். அதனால்தான் இந்த புரட்டாசி மாசத்துல தான தர்மங்கள்ல சாயற்ற சேரும். இதுக்கு இத்தனை காரணம் வச்சிருக்காங்க. சூரியன் மறைந்த ஆறு நாழிகை வாயு தேவர்கள் அம்பாளுடைய பராசக்தியுடைய ஆஜ்ஞையபடி 6 நாழிகை இந்த சொன்ன குறிப்பிட்ட பொருள்கள் மீதெல்லாம் வசம் இருந்து ஆட்சி செய்கிறார்கள். அதனால்தான் இந்த நவராத்திரில பூ கொடுக்கறது, பூ புஷ்பம் கொடுக்கறது, தாலி சாடு கொடுக்கறதெல்லாம் எழுதி வச்சிருக்கா, மஞ்சள் கொடுக்கறதெல்லாம். அந்த மாதிரி செய்யறதுல என்ன ஒண்ணு கேட்டா, பிரசாதம் செய்து இந்த நவராத்திரி விரதங்கள் இருக்கின்றால் இந்த தப்பதி. ஏன் என்று கேட்டால், உத்தம மத குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி இந்த தபசை ஏற்றி செய்கின்றார். அதுல வந்து இந்த புரட்டாசி மாசத்துல விசேஷமா அவர் செய்யறார். செய்யும் போது உணவில் ஒரு இலையை மறந்து விடுகின்றார் போடுவார். அருமையா பிரசாதம் செய்து கொண்டு தியான தர்மம். அந்த இலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பொறுக்கி போட்டுருவா, அது உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, அதுதான் பெரிய தப்பு. கருவேப்பிலே நம்ம என்ன போடுவோம், வாசனைக்கு போடுறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், கிடையாது. கருவேப்பிலை என்ற ஒரு செடியினுடைய தேவதை சிவங்கந்த திரணின்னு பேரு. அந்த கருவேப்பிலைக்கு ஒரு தேவதை இருக்கு. அந்த சிவகந்த திரணின்ற தேவதை கடவுளை நோக்கி ரொம்ப நாளா தப்பிச்சிருந்தா, ஒவ்வொரு புல் பூண்டுகளும் பூஜை செய்து வந்திருக்குது, சும்மா ஈஸியா நினைச்சுக்காதீங்க. அதனாலதான் வந்து ஒவ்வொரு இதையும் எடுத்து நம்ம மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம். அந்த காலத்துல பாட்டி வைக்கணும்னு வச்சிருந்தாங்க, எடுத்ததுக்கெல்லாம் எங்கெங்கயா என்னென்ன மாத்திரை வாங்குறாள. ஒரு பாட்டிய வாங்க சொல்லி பார்க்கும், கொல்லப்புறம் போய் ஏதாவது ஒரு கீரை பழம் போட்டு நசுக்கி இதுக்கு வச்சு ஏதாவது பண்ணி செட் பண்ணிடும். நம்ம ஏதாவது குழந்தைக்கு உடம்பு செல்லணும், முதல்ல யாரு டாக்டர் தேடுறோம், பாட்டியை கூப்பிடாம அம்மாவை கூப்பிடாங்க, ஏன் டாக்டரை கூப்பிடுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேன் உங்க ஏரியா அப்படியாப்பட்ட ஏரியா. ஆனா நம்ம அந்த பாட்டி வைத்தியெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோமா, நிச்சயமா படிக்கிறது கிடையாது. நம்ம செய்யற பெரிய தப்பு, என்னென்னமோ ஆஸ்பிரின் அந்த மாதிரி என்னென்னமோ பாராசெட்டமால் என்னென்னமோ இருக்குதோ அதெல்லாம் வாங்கி டப்பு டப்புன்னு முடிஞ்சிட்டு, அது ஏறா விடமான பிரச்சனையை கொடுத்துட்டு அதுல பேர மைக்ரேன் ஹெட்டேக்குன்றான், நாள் கேட்காத பேர். அப்புறம் மேக்ரோ ஹெட்டேக்கணும், அப்புறம் மைக்ரோ ஹெட்டேக்கணும், தலையே இதெல்லாம் அந்த காலத்துல கேட்காங்களா. காரணம், நம்ம வந்து அந்த மூலிகைகள் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம். ஆனா இந்த சமகந்த சரணி என்ன பண்ணுச்சு, மருந்து வகைகளில் நான் சேர்ந்தாலும் சித்தி வகைகளில் நான் சேர்ந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் எக்காலத்திலும் பயன்படணும்னு தபஸ் இருந்தது இந்த தேவி சிவகந்த சரணி. ரொம்ப நாளா தபஸ் இருந்தது, அதான் பிரம்மலோகம்லாம் அப்படியே பிரம்மா சீட்டெல்லாம் நெருப்பா வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாரு, என்ன இது, பூலகத்துல யார் பெரிய தபசின்னு தெரியலையே, அவரை பாருங்க, கீழே எடுத்து பார்த்தா ஒரு குட்டி செடி, அதெல்லாம் அவ்வளவு பிரமாதமா பூஜை பண்ணுது. செடியெல்லாம் பூஜை பண்ண காலையா இது, இந்த காலத்துல மஞ்சள் பூஜை பண்ண கஷ்டப்படுறோம். ஆகையினால் என்ன பார்த்தா, ஏன் இந்த செடி இவ்வளவு சீரியஸா தபஸ் இருக்குது. சுவாமி ஒரே ஒரு வரம், நீ என்ன கட்டாம கொடுத்துறீங்க சீட்டு பட்டி, என்ன வர வேண்டும், என்னை எக்காலத்திலும் உணவில் சேர்க்க வேண்டும், ஞானமும் விஞ்ஞானமும் வளர்ந்த காலையிலும் என்னை சேர்த்திட வேண்டும் கலியில் என்றும் ஏன் கேட்டு அடி கேட்ட வரம் அப்படியே கொடுத்தோம். அறியாமல் தூக்கி எறிந்தால் அஜா க்வெஸ்சன் போட்டு அவரை பார்த்து, அறியாமல் தூக்கி எறிந்தால் பிள்ளைகள் மூலமாய் துன்பம் அளிப்பேன், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் போத் வர வாங்கிச்சு. ஆனால் எந்த காரணம் கண்டு வெண்பங்கள் வச்ச முதல்ல இதெல்லாம் பொறுக்கி ஓரமா லைன் கட்டிடுவோம். அது ஒண்ணு என்ன பண்ணுது, அது சாப்பிட்டாக்க அதனுடைய மூலிகை ரகசியன்னு சொல்றேன் கேட்டு, கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிடுவோம் ஆத்துல, எல்லாருக்கும் நன்னே தெரியும், அது பொடியா செய்து போட்டு நீ போட்டு சாப்பிட்டா நன்னா இருக்கணும். ஏன் அதே ஒன்று முழுசா போட்டுக்கிறேன் சாப்பிடுறேன் குறைஞ்சா போட்டு, கோடி கோடியா பணம் வச்சிருந்தா ரோல்ஸ் ராய்ஸ் கார், டொயோட்டா கார் எல்லாம் வச்சுட்டு நடுவாள நின்னதான் பாலைவனத்துல ஒருத்தங்க யோதிருத்தி ஒரு தக்காளி சின்ன பிரெட்ஜி இன்ன நிக்கிற கால் தெரியுமா? இங்க வேலை குடுத்து வாங்க முடியாது. பெரிய பெரிய கார் டொயோட்டா எத்தனையோ வெரைட்டி, அந்த மாதிரி காரை வச்சுன்னு ஒரு தகாதிக்கு நிக்கிறான். அவனுக்கு வந்து இங்க கருவுல பொடி போட்டு சார் போட என்ன பண்ணுவோம் பாரு, காரியா குடுத்துடுவோம், முடிஞ்சா போய் வாங்குவாங்க. அது போல எம்பெருமான் திருவருளால் இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி வரவாங்கச்சு. ஆனா எடுத்து எரிந்து விடுவார்களே என்று இந்த தப்பத்தி அந்த கருவேப்பிலை தூஷணம் பண்ண சாவு நமக்கு வரப்போகுதுன்ற ஒரு பயத்துல என்ன பண்ண, கருவுல போடாமே பண்ண வச்சு கொடுத்தான். அவங்க ரொம்ப அட்வான்ஸ் பிரெயின் செய்யறாங்க. நம்ம சில பேர் சொன்ன பிரச்சனை எடுத்து போட்டா வருதுன்னா குடுக்கலாம். தர்மம் பண்ணா சில பேர் என்ன பண்ணுவான், எவனா கொடுத்தான் ஒரு துணி வஸ்திரம் தானம் பண்ணி கீசலா கொடுத்த, ஆனா பார்த்தா தினம் காட்டின்னு அல்லது வேச்சு விட்டா என்ன விட்டாரு, ஒரு தெரியலன்னு தெரி காட்டுன்னு கேட்டாமா கொடுத்துருக்கூடாது, சும்மா ஏதோ வேட்டுமான கொடுத்தாரு. அது போல ஒரு பொருளை கொடுத்தா நம்ம உடனே அதனுடைய எக்ஸாம் மதிப்பு ஒரு ரூபாய் தட்சிணை வச்சு கொடுத்துருக்கோம். ஆனா அது மாதிரி என்ன பண்ணா தப்பிச்சு இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி போட்டு அவங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க, எரிஞ்சா சாபம் வருமானு கருவேப்பிலையே வாய்ப்பட்ட. ஆனா கருவேப்பிலை போடாமல் செய்த பண்டங்கள் எல்லாம் மருந்து சித்தி குறைந்து உடல் அசிடிட்டியை ஃபார்ம் பண்ண வச்சிருவாங்க. அதனால்தான் இனிமேல் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எதையும் திக்க போடாதீங்க, மிளகு வெட்டு அப்படியே லைன் கட்டி கத்தப்பா வர வைப்பாங்க. என் மிளகு என்ன வேலை விற்குது தெரியுமா? அதனுடைய மூலிகை ரகசியம், மூலிகை மணின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மிளகு பற்றி எழுதிக்கிறார் பச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த மிளகு அவ்வளவு வயிற்று திருப்தி செய்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாதான் மைக்ரேன் தலைவலிக்கு போக வேணாம், புரியுதா? அது போல இந்த கருவேப்பிலையை எடுத்து போட்டதுனால அந்த சிவந்த மணியினுடைய தேவனுடைய சாபத்தினால் கர்ப்பம் தரிக்காமல் இருந்தான். இவ்வளவு தான தர்மங்கள் பண்ணி இது நீண்ட நாட்கள் தெரியாமல் செய்து கொண்டிருந்தால் தப்பதி. ஒரு நாள் கனவில் ஜெகன் மாதாவிய கோமதி மா முக்கியமான ஒரு பொருளை வந்து மத்தவா எடுத்து போட்டாவா அனுபவிப்பா, ஆனா நீ இவ்வளவு தர்மங்கள் செய்தாலும் இந்த கருவேப்பிலையை சேர்க்காம செய்தியே உத்தம விருட்சம், அது அந்த உத்தம விருட்சத்தை எடுத்து போடாதீங்கன்னு சொன்ன. ஆகையினால் என்று உன் மனம் மகிழ மனம் தரும் பொருளோ, கருவுல கூட தனி மனம் வரும், மனம் மகிழும் பொருள் எதுவோ மகிழும் மனத்திற்கு தூக்கி எரியலாமா? ஒரு மனசுக்கு எவ்வளவு நல்ல வாசனை இருக்குன்னு சொல்றேன், அது அந்த கருவுல கொடுக்குது, அதை நீ தூக்கி எரியலாமா? ஆனா இந்தியில் இருந்து நீ சேர்த்து கூட தூக்கி போட்டா நான் அனுபவிட்டம் பார்த்தேன். ஆனா இதே மாதிரி சொற்பொழி அந்த காலத்துல கேட்ட வருகிறாங்க, என்ன வச்சு கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. அது போல திருவரோ அன்றையில இருந்து கருவேப்பிலையே உணவுல சேர்த்தாகன்னு ஒரு சட்டமே பண்ணா கோமதி. கருவேப்பிலை முதல் கொண்டு நம்ம உணவுல சேரணும்னு அம்மா ஜெகன் மாதா இவ்வளவு காரணம் பண்ணிக்கிறா கோமதி. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நேரத்துக்கெல்லாம் வழி பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு கருவேப்பிலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ஜெகன் மாதா. அப்போ என்னென்ன வாழ்க்கையில் வர பிரச்சனை எல்லாம் எவ்வளவு அழகா தீர்க்கம் பண்ணி வச்சிருப்பான்னு யோசிப்பாரு. அது போல் உணவில் கருவேப்பிலையும் மிளகையும் தூக்கி வெளியே போட மாட்டீங்கன்னு நம்புற நிச்சயம். அது போல் எம்பெருமான் திருவருளா சிலபெருமா நான் எதிர்க்க உட்காந்தா சாப்பிடும் போது நம்ம கவர்மெண்ட் சாப்பிடற மாதிரியே வச்சிருப்போம். நான் அது போனோம்னு எல்லாத்தையும் போட்டுருவோம், அதையும் நம்ம பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த பாவி எதிர்க்க உட்காந்துக்கலாம் பார்த்துருவான் கத்துவோம், அது அதையும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதேபோது எம்பெருமான் திருவருளா இந்த சபதி முறையாக அந்த சமந்தமனுடைய தேவையா அவிபாகமா வந்திருக்கின்ற கருவத்திலே போட்டு எல்லா தான தர்மங்களும் பண்ணான். அந்த தான தர்மங்கள் பண்ணாத இறைவனுடைய அனுகிரகத்தால் கர்ப்பம் தரிச்சு நாளதான் அம்மனை கோமதி சொன்னபடி நால்வர் பிறப்பர் அதில் ஒன்று தாங்கும் உலகம் பாரேன் என்ற. அது போல எம்பெருமான் திருவருளா நாலந்தர் தர்மம் உலகம் தானே, தானா யாக்கும் பார் என்று சொல்லி அம்மாவை வேண்டான். வேண்டும் போது நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள், அதுல நான்கும் வந்து பெண்மகவா இல்லை. அது யயாதிக்கு வருத்தம். நாளும் ஆம்பளை பசங்களா பிறந்து கொடுத்தோம். அதுல முதல் பிறந்த மகன் அஷ்டகன் என்று நாமம் கொண்டார். இரண்டாவதுவன் பிரதத்தனம் என்ற பெயர். மூணாவது வசுமகத், நாலாவது சித்தி. அந்த அஷ்டகன் பிறந்தவன் எல்லாம் நவரத்னங்கள் மாதிரி இருந்த பசங்க, சும்மா சொல்லக்கூடாது. அதுல வந்து நம்ம தோஷங்கள் உண்டு. இரண்டு குழந்தைகள் பிறந்தா ஒரு தோஷம், மூணு குழந்தைகள் பிறந்தா ஒரு தோஷம், இதெல்லாம் சாஸ்திரத்துல பஞ்சாங்கத்தை எடுத்து பாட்டுங்க போட்டிருப்பான். இரண்டு குழந்தைகள் பிறந்த ஒரு பொன் குழந்தா தோஷம், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருப்பான். பஞ்சாங்கத்தான் நம்ம பார்த்த வழக்கம் கிடையாது. வருஷத்துக்கு ரோடு யாராவது படிக்கிறா டிவியில. ஆகவே எம்பெருமான் திருவிழா பஞ்சாங்கன்னா வருஷம் வச்சு எங்க அப்பா வாங்கி வச்சாலும் வாங்கி வைப்பான். அவ்வளவுதான். தினம் காலையில் எழுந்து கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்து இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன கிழமை ஏன்னு கேட்டீங்கன்னா தினமும் பஞ்சாங்கம் பார்க்கணும். பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்க சேர்த்தாலும் பல வித ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டா கூடா நாட்கள்னு ஒண்ணு உண்டு, ரொம்ப பேருக்கு தெரியாது. சுவாமிக்கு புஸ்தகம் போட்டுருக்க கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த கூடா நாட்கள்ல என்ன கிழமையில என்ன நட்சத்திரம் சேர்ந்தா நீங்க செய்கின்ற காரியங்களை என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு எழுதியிருக்க. அது இதிகாச புராணங்கள்லயே அதுக்கு விளக்கம் இருக்கு. அதே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூடா நாள் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணார். இன்னைக்கு இருக்கிறார் பத்ரமா ஐயா. இன்னைக்கு கூடா நாளும் போய் ஜாயின் பண்ணாது. அவர் வேற வந்து கடவுள் இல்லை என்ற கட்சி. அவர் ஒரு சேலஞ்சா சொல்லி வந்து என்னோட சேர்ந்தார். அப்பா பரவாயில்ல, இந்த வாய்க்கு ஒரு திருப்பமா அமையட்டும், இதுல நான் ஜாயின் பண்றேன், என்ன ஆகுது பாக்குறாங்க. ஜாயின் பண்ணால பெரிய போஸ்ட். ஜாயின் பண்ணி அழகா அவரை வந்து லிபியா காமிச்சா பைக்கையா பாரிங்க போறேங்க போறதுக்கு பத்ரமா போயிட்டு வாப்பா. ரொம்ப சந்தோஷம், நீ நன்னா இருந்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்காக நான் ராத்திரி பகலும் கடல வேண்டியது, நல்லா சாப்பிடுறேயா. நீ சேராத அந்த நாள் நான் சேர்ந்தேன், சம்பாதிக்கிறதுக்கு வேற ஐடியா வச்சிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லைன்னு ஐயா, அன்புக்கு உரித்தானவர் நீ. நீ கடவுளை நம்புறியோ நம்பலையோ அது அப்புறம் காட்டு. ஆனா அவன் உள்ளத்தை நான் அறிஞ்சேன். ஏன்னா அவன் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியும் எங்களுக்கு. அழகா சமத்தா என்ன பண்ணாரு, லிபியாவுக்கு போனார். போய் ஆறு மாசம் இருந்த மோடிக்கு நான் கட்டாபி அமெரிக்காவோட கட்டாபி இன்னைக்கு ரூல் பண்றான் லிபியாவை. அவன் அமெரிக்காவோட மோதிக்கிற நாள் இவன் போய் மூணாவது மாசம் சமத்தா கொண்டு போட்டான். இவங்க ஏரியாவிலே காலை வச்சு கொண்டு உட்காந்து காலை ஆம்பிடேட் பண்ணிட்டான். பத்திரத்தை கட்டி புது கட்டில சுத்தமா போயிட்டு. அப்புறம் இந்த ஊருக்கு வந்தவொடனே அவர் ஏரோப்ளேன்ல ஏறிங்க வந்து கையில கச்ச வச்சு ஏறிங்க வர்றார். ஸ்டெப் மாஸ்டர் சிங் சாங் வரங்க வாஜியார். அது போல அழகா ஐயா வந்து சேர்ந்தார். என்ன சாமி உன்னை பார்க்கணும்னாரு. ஐயா அடியே உன்னை பார்க்கறது பத்தி பிரமாதம் இல்ல, நீ சமத்தா பத்திரமா இருங்க. அந்த பணத்தை வச்சுன்னு ஏதோ காம உட்காந்து கடை வச்சு தலையர் பெரிய இன்ஜினியர். அது போல எம்பெருமான் திருவர்களால் கூடா நாட்கள்னு நம்ம பஞ்சாங்கம் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நீங்க டெய்லி பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து இன்னைக்கு கிழமை இந்த நட்சத்திரம் இந்த மாதிரி சேருது, இந்த காரியங்களை செய்யலாம் செய்யப்படாதுன்னு ஒவ்வொரு பஞ்சாங்கம் பாருங்க. இந்த எடுத்து இன்னைக்கு காலையில என்ன நட்சத்திரம், என்ன டிவி, என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். குருக்களுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. சரி, டெய்லி மாமா பார்த்து சொல்றாரு அர்ச்சனை, அப்ப அவர் தெரிஞ்சா. அது போல எம்பெருமான் திருவர்களால் அஷ்டகர் என்ற ஒரு மகன் பிறந்தா உத்தம். அவன் வந்து எட்டு வித ரகசியங்களையும் உத்தமான முறையால் எந்திரனுடைய ரகசியங்களை படிச்சவன். அனைத்து காரியங்களையும் செய்து உத்தம தான தர்மகர்த்தாவா இருந்தான், மகாதான தர்மகர்த்தாவா இருந்தான். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பையன் பரவாயில்ல, முதல் பையன் மகா தர்மகர்த்தாவா இருக்கிறான், சந்தோஷம். அதற்கு அடுத்து பிரதர்த்தனம் என்ற ஒரு குழந்தை, அவரும் அதி அற்புதமான தர்மங்கள் தியானங்கள் எல்லாம் செய்கிறார். அதற்கு அடுத்து வசுமதத் என்ற ஒரு உத்தமம், அவரும் தியானத்துல ஒருத்தர் ரெண்டு அண்ணனுக்கு தம்பி மிஞ்சவன் கிடையாது, குறைஞ்சவன் கிடையாது. அதற்கு அடுத்து நாராயணபுரிய சிதி மகா உத்தமம், இவங்க நாலு பேரும் அதி அற்புதமான தியான தர்மங்கள் செய்வதை பார்த்து தபத்தி மகிழ்ந்து உயிரோட இருக்கும் போதே தேவலோகத்திலிருந்து நவரத்ன புஷ்ப விமானம் இறக்கப்பட்டது. அதனால ஏரோப்ளேன் என்பது எப்பவோ கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அந்த கவரத்தில் நாலு பேரையும் ஏற்றி எதிர்க்க என்ன பண்ண, எதிர் விமானத்தில் ஆப்போசிட் ஏரோ ஹெலிகாப்டர்ல வர நேரத்தில் பின்னை பெருங்கால் தும்புரு கொண்ட நாரதன் பாரு தன்னை எதிர்க்கும் நவமணி மண்டபத்தில் எதிர்த்து தான் வந்தான் கண்டு பாரு. எதிர்க்க நார மரிசி அற்புதமா லோன்லியா சிங்கிள் பிளேன்ல வர சிங்கிள் சீட்டர்ல கிட்டவரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்ப நானும் உங்க ரதத்துல வரேன்னு சொன்னார். உங்களை பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு, நானும் உங்களோட வரேன், அதுக்கு என்ன தாராளமா வரலாமே சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க. உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா சுத்தல் வந்த ஏரோப்ளேன் திரும்பி போச்சு. அப்பவே நன்றி அன்மேண்ட் கண்ட்ரோல், உட்காந்தத்திலிருந்தே தட்டிக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல். தும்பூர்லயே தட்டினார் ரிமோட் கண்ட்ரோல் தனி டப்பா வச்சில்ல. தும்பூரில் ஒரு பொருளை திருப்பி அனுப்புவதற்காக ஒரு சக்திகள் உண்டு. அந்த தோடி என்ற ஒரு ராகம் இருக்குது, அந்த தோடி என்ற ராகத்தை சிறிது பிறட்டி பிறட்டி வாசிச்சு வாசிச்சு நீ 30 வருஷம் பயின்றால் அதை வாசிச்சனா இந்த மைக்கு பின்னால் இன்னைக்கு சொல்ல நினைச்சு வித்து இங்க கையில இருந்து இன்னைக்கு. ஆனால் அதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா அதை நீ திருப்பி வாசிக்கணும், பேக்ல இருந்து வாசிக்கணும், ஃப்ரண்ட்ல இருந்து வாசிக்கிற, பின்னால இருந்து வாசிச்சு 30 வருஷம் பழகி அந்த பேக்ல வாசிச்ச அந்த தோழி ராகத்தை எந்த பொருளை வச்சு வாசிக்கிறோம் உத்தரமாய் பயின்றவர் நாரத மகரிஷி. ஆனால் தும்புரிலே அச்சாரு ரிமோட் கட்டுறது பிளேன் ரிட்டர்ன் ஆயிப்போச்சு. பாரு இவ்வளவு ரகசியம் இருக்கு சாமி, விஞ்ஞான உலகத்திலே மெய்ஞானத்தில் இவ்வளவு சீக்கிரம் இருக்குது. யார் பழகிறா சொல்லுங்க பாப்பா, பழகிறது ஆளு தோடி அறுந்து பொண்ணு வச்சுக்கிட்டு ஆளுறான் வாசிக்கும் போது படக்குன்னு போயிடணும்னு. ஆனா இந்த மாதிரி கத்தி சேர்த்து ஆளுகிறார், 30 வருஷம் கத்து நிமித்தின்னு வாசிக்கிறான். அது போல எம்பெருமான் திருவருளா அற்புதமா வச்சு இந்த விமானத்தில் ஏறிண்டார். ஏறவுடனே கேக்குறாரு, அப்பா இதுல 4 பேர் தான் போறோம் அந்த ஏரோப்ளேன்ல, நான் 5வது ஆள் வந்திருக்கிறேன், ஓவர்லோட் ஆச்சுன்னா எங்க திடீர்னு பஸ்ட் ஆகிடுவோம், ஆகையினால இதுல யார் முதல்ல இறங்கி உள்ளான்னு கேட்டார். யாருனாவே டேஞ்சர் தான். என்ன சுவாமிஜி ஏறி இருக்கிறாரே என்ன விஷயம் பெரிய கருணப்படி புது விமானத்துல ஏறி இருக்கிறோம் நாங்க, நீங்க வந்தீங்களேன்னு சொல்லி பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சோம், நீங்க ஏறவுடனே ஒரு முதல் பிரச்சனையை கலப்புறீங்க. அப்ப நாரத சொன்னார், அப்பா நான் என்னையுமே பிரச்சனை பண்ண வரல, 4 பேர் தான் இருக்கிற விமானம், 4 பேர் தான் போலாம், நான் இல்லைன்னு சொல்றேன். என்ன பார்த்து ஆசைப்பட்டேன் கொஞ்ச நேரம் இருக்கலாருன்னு, நான் ஏறி நின்னுடைய மூமெண்ட்ஸே ஒரு மாதிரி மாறுது. ஆனால் யாராவது ஒருத்தர் ஏறி கொடுத்த நல்லா இருக்கும், ஆசைப்பட்டு ஏறினவனே என்ன ஏறிக்கலாம். சரி, இதுல யாரு முதல்ல ஏறக்கலாம், அர்ச்சகனை ஏறுக்குன்னு நான் என் பேர சொல்ல போறான். ஏன் சாமி அர்ச்சகனை இறக்கணும், ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னால் அவருடைய தவறுகள் நன்மை தீமன தெரிஞ்சிடணுமோ இல்லையோ. இவன் எல்லா வித தான தர்மங்களையும் பண்ணா ஒரு நாள் இவனுடைய வரம்பரைக்கு சென்றிருந்த நாரதர் சொல்ற டீட்டெயில் என்ன, இவர் கோட்டை முத்தாரில் அவனை இறக்குங்க. ஆகையினால அவர் முதல்ல சொல்றாரு, இந்த மாதிரி முதல்ல இறக்குன்னு சொல்லிட்டவன் அர்ச்சகனுடைய அரசவைக்கு செய்த போது என்ன முதல்ல ஏற்றி கொண்டு வர ரகத்தில் ஏற்றி எல்லா இடத்தையும் காட்டினா சுத்தமா, கோடிக்கணக்கான பசுமாடுகள் எல்லாம் இருந்தது. இத பார்த்தா இவ்வளவு அற்புதமான பசுக்கள், பசுக்கள்ல பல ஜாதி உண்டு. பசு சபனம்னு ஒரு பெரிய சபனம், எப்பவுமே கோமாதா தரிசனம் சொல்லுவான். நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது பசுமாடு வந்தா ரொம்ப விசேஷமான தரிசனம் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இதுல பல ரகசியமும் வச்சிருக்காங்க. பொதுவாகவே கோமாதான் ஒரு ஆத்தவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வரச்சே வந்ததுன்னா நல்ல தரிசனம், அது கன்றுக்குச்சியோட வந்தா அதோட விசேஷமான தரிசனம். அதுல வந்து இன்னொரு ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக பெரியவாதி வச்சிருக்கிறார், எந்த வித கொம்பு பூண்டு பசுமாடு வருகிறது பார்க்கணும். இந்த காலத்து பசுமாடு நிறைய கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கும், அதுல சில பேர் வந்து அவரவர்களுக்கு பிடித்த பெரியவர்கள் சொல்லி கொடுத்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்தந்த நில வண்ணங்களை பூசி பசுமாடுகள் வெளிவரும். ஆயினால் இதுல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது போல பசுமாடுகள் கொம்பானது சீராக இருக்கின்ற பசுமாடு வந்தா ரொம்ப விசேஷம். அதுல என்ன வர்ணம் பூசி வருதுன்னு, அந்த என்ன வர்ணம் பூசி வருது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த பூசி வருகின்ற வர்ணமானது கருப்பு நிறமா சில பசுமாடு பூசி உள்ளது. அந்த கருப்பு நிற பசுமாடானது பூசி வரும்போது கருப்பு நிற கொம்புகளோடு பூசி வந்தா இரும்பு சம்பந்தமான காரியங்கள் வெச்சிக்கிட்டோம். அவங்க இரும்பு வேலை செய்யறவங்க இருப்பாங்க, சர்டிபிகேட்டர்ஸ் இருப்பாங்க, அல்லது இரும்பு சம்பந்தமான லேத்து பட்டறைகள் வச்சிருக்கவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த கருத்து நிறைய கொம்பு வந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஃபேவரபிள் ஆளுடைய. அது இடையே வந்து மஞ்சள் கலர் கடையில் வர்ற கொம்புகளும் உண்டு, மஞ்சள் கலர் நிற பெயிண்ட். அந்த மாதிரி மஞ்சள் நிற கொம்புகள் வர இதா இருந்ததுனாக்கா நம்ம ஒரு பிராண்ட்ல லோன் போட போறோம், சாம்சன் ஆகும்னு அர்த்தம். இல்லாமனா 100,000 நடந்து வச்சிருவான். இத்தினாயிரம் ரூபாய் அவங்க சம்பளம் இல்லாம பாரு, அடிக்கடித்து அதுக்கு ஈசி கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா ஒரு வழி பண்ணி நம்ம நாயா நடந்தோடனே ஒரு ஆர்டி போடணும். சரி அது ஆர்டியில் உங்களுக்கு ரேட் அவன் 200 ரூபாயும் 300 ரூபாயும் போடுவான். சரி அதுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா சும்மா விட மாட்டான், ஆர்டிக்கு கவான்னு பார்த்து 3,000 மாசம் போடுவான். இதெல்லாம் 3,000 மாசம் போடுறேன், 1 வருஷம் போடுவான்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்து ஒரு 100 கடை திறந்தா கட்சியில லோன் கொடுக்கணும். விளையாட்டு நான் ஈஸியா கொடுக்கற ஐடியா இல்ல. ஏன் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அசட் லைபிலிட்டி காட்டாச்சிருவான். சரி எவன் ஏமாந்துக்கிறான், நம்ம பேருந்து லைபிலிட்டி கொடுக்கறதுக்கு நம்மளே புத்தக ஓட்டுல இருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமை நம்ம என்னத்த லைபிலிட்டி. சரி அதுதான் ஏதோ நல்ல உத்தம நடந்திருக்கிறாரு, அவருக்கு எனக்காக வைக்கிறார் வச்சு. சரி அவரை வச்சு வந்து அவருக்கு இந்த சொத்து எப்படி வருது, இன்கம் டாக்ஸ்ல ரீல்ஸ் இருக்குதா ஃப்ரீயா பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. மஞ்சள் கொம்புகிற மாடு வெளியில பாரு போனா இது கோமாதா அவருடைய ஒரு கருணை கடாட்சம். அது போல பல நிற வண்ணங்கள் உண்டு. அதுல பச்சை நிறம் வந்தாக்க பரிச்சை எழுத போவான், ஆபீஸ் ப்ரொமோஷன் பரிச்சை எழுத போவான், கரெக்டா பாஸ் பண்ணிடுவான் காப்பி வச்சாது. அது போல பிரச்சனைகள் வராது. எம்பெருமான் இதற்கடுத்து நீல நிறம் புள்ளது வந்ததுன்னா வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம போற இடமோ அல்லது நம்மளுடைய வார்த்தைக்கு இந்த மதிப்பு கொடுக்குறோம், அது நம்மளுடைய வேர்டு தான் ஃபைனல் வேர்டுன்னு போது ரொம்ப திங்க் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி கொம்புகள்லயே அதுக்கடுத்து குழம்புகளை பத்தி சொல்லுவேன், அதுக்காக வேற மாதிரி போயிருக்க பெருசா போயிடும். அது போல கோமாதா தரிசனம் அது என் பேசியிருக்கேன், ஐயா புஸ்தகம் வச்சுக்கிறார் கேட்டுக்கிறாங்க. அது போல அதுல குழம்பு பத்தி வருது, கால் கால். அது போல எம்பருமான திருவர்களா அந்த அர்ச்சகன் அற்புதமான பசு கூட்டத்தை காட்டினான். நாரதர் கேட்டார், என்ன அருமையான பசுக்கள் எல்லாம் வச்சிருக்க, அற்புதமான பசுக்கள் எல்லாம் வச்சிருக்க, என்ன விஷயம்? எல்லாத்தையும் நான் தான் தானம் பண்ணேன், நான் கொடுத்தேன். கட்டி வீடு இடம் இல்லைமா, சரி இங்கேயே கட்டி போடணும். அத்தனை பசுக்களையும் காட்டி தன்னையே தான் புகழ்ந்து கொண்டார், தன்னையே தான் புகழ்ந்து கொண்டா தானம் செய்து நியாயமா? ஆகவே இவனை முதல்ல இறக்குன்னு சொன்னேன். உங்களை தானம் பண்ணியும் நன்றாம் பண்ணு சொல்லுங்க. இறங்கிட்டாங்க நம்ம எத்தனை சொல்லிடுறோம், நோட்டி கட்சி பார்க்கிறோம். ஐயா உபயோ இவரு இது கொடுத்தவர் இவரு. அதாவதுதான் வலதுகை கொடுப்பது எழுதுகை தெரியக்கூடாதுன்னா, ஆனா 5 விரல் தெரிஞ்சு போச்சான். வலதுகை கொடுக்கல, 5 இந்த கையில உள்ளங்கையில வச்சு கொடுக்கறது வந்து இந்த 5 விரல்கள் பார்த்து விட்டதா. இது போல் கோரையை நோட்டிட்டா ஒரு முக்கியமான இடத்துல ஒருத்தர்கிட்ட, அது ஒரு பெரிய அற்புதமான கை. விரல் சொல்லும் விந்தையின் அகஸ்தர் எழுதியிருக்கிறார். இவ்வளவு சத்தியத்துல எங்கெங்கோ போயிருக்கு. அது போல குறுக்குடன் ஒரு அஞ்சனன் இருந்தார். நடந்த சம்பவம் சுகப்புராணிகள் எழுதுகிற இவங்க இந்த கையால என்ன பண்ணானா, எப்பவுமே ஒரு பொருள் இந்த உள்ளங்கையில வச்சு கொடுத்தா இந்த உள்ளங்கையில மூன்று தேவிகள் இருக்காங்க, சரஸ்வதி லக்ஷ்மி துர்கா தேவி. அதான் காலை ஏந்தவுடனே கர தரிசனம் பண்ணா, காலை ஏந்தவுடனே கைய பார்க்கணும்னு எதுக்கு சொன்னானே, இந்த தேவிகள் ஆவாகனமா இருக்கிறான். இந்த மூணு பேரும் ஆவாகனத்தில் அவங்களுடைய தரிசனம் கிடையாது, கைய பாரு காலை ஏந்தவுடனே காலை எழுச்சோன்னு பார்க்க வேண்டியது இல்லை, கர தரிசனம்னு சொல்லணும். அதனால காலை எழுச்சோன்னு கையை தரிசனம் பண்ணும். அது போல என்ன பண்ணா, இந்த பகுதி மாற்ற தேவிகளும் பார்க்கக்கூடாது, இந்த பகுதி தேவியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நடுவு உள்ளங்கையில வச்சு கொடுத்துட்டு இருந்தான். இவன் புண்ணிய பகுதி போகும்போது இந்த இரண்டு சக்திகளும் காத்து கொண்டிருந்தான். சித்திரகுப்தர் எல்லாத்தையும் வச்சா பிரமாதமா தானம் பண்ணார், தர்மம் பண்ணார், ஆனா யாருக்கும் தெரியாம பண்ணார் அப்படின்னு படிச்சான். அப்ப இந்த ஐந்து விரல்கள் பதில் சொல்லிருக்காங்க. இந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதை உண்டு. அதனால இந்த கையால என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு விரல்களும் ஒன்றாய் கூடி ஐந்து தேவதைகளே அவனுக்கு சொல்லிச்சா, இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தான் தானே, எப்படி நீ தெரியாம கொடுத்தான்னு சொன்னேன்னு கேட்டான். அதனால அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் குறிப்பிட்டனால் குறைக்கப்பட்டதாம். மோட்ச சாம்ராஜ்யத்திலே ஆகையினால இவன் என்னடானா இவ்வளவு பச்சா, நான் விட்டேன் நான் விட்டேன் நான் விட்டேன்னு நான் இருக்கிட்ட சொன்னான். வேற ஆள் பார்த்து சொல்லுங்க, தமக்கு இப்ப டமாறும் என்ன பண்றது, அற்புதமா நாடுகிட்ட சொன்ன நாடு சொன்னாரு எனக்கு அப்பன்னு சொன்னான். ஆனா தற்பூச்சி ஒளிவு நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த இடத்துல இருக்க கூடாது, இவன் நாள் டிராவல் பண்ண நேரம் எனக்கு ஓவரு ரொம்ப டூ மச் என்ஜாய் பண்ண இறங்கி விடாது. சரி அடுத்து என்ன பண்ணாங்க மற்ற மூணு பேர் என்ன, சக்தி உலகத்துக்கு போகும்போது இப்படி கைட்டி விட்டாங்களே, நம்ம அண்ணன் போட்டார முதல் அண்ணன் காணுங்க. சரி தம்பி என்ன பண்ணாரு அடுத்து, சரி இனி நாலு குரல் கொடுத்தா நம்ம முத்துலான்னு சொல்லிவிட்டு, சுவாமி மூன்று பேர் தான் போகணும்னு இந்த இதுல விதி இருந்ததுன்னா நாலு பேர் போயிட்டு இருக்குங்க, வேற யாரும் ஒருத்தர் கட்டணுமா இல்லையா, யார கட்டணும், நான் கேட்கறதுக்கு முன்னாடி வாலண்டியரா நீங்களே கேட்டீங்க, நீங்க தான் உத்தமர். அதனாலதான் இந்த மாதிரி புஷ்பமான கடவுள் அனுப்பிச்சு பண்ணி விட்டு சொல்ல, அடுத்து இரண்டு பிரதர்த்தம் பண்ணி இறங்கணும்னா அவனும் தான தர்மங்கள்ல மாசிறந்த அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரெல்லாம் பசுமாடுகள் எல்லாம் கொடுத்தா அவன் வந்து குதிரை தானங்கள் நிறைய கொடுத்தான், புறவிகளை அதிகமாய் கொடுத்தான். ஏன்னா அந்த காலத்துல வந்து பிரயாணத்துக்கு காரோ வாகனமோ கிடையாது, புறவிகளை கொடுக்கறது மகாதானமாக. ஏன்னா ஒரு இடத்த வந்து அடையணும்னாக்க நடந்துதான் போகணும், எவ்வளவு தூரம் நடப்பான் கால் தெரிஞ்சோம், பல நாட்களும் ஆகும், குறிப்பிட்ட காலத்தை முன்ன புறவியில தான் போகணும். அற்புதமான குதிரைகள் எல்லாம் தானம் தருவோம் பண்ணு, அவன் வந்து சிறப்பா இருந்தா அவனை இறங்குன்னு சொல்றியப்பான் நியாயமான்னு கேட்டாங்க. சொல்றேன் கேளு, இவன் ஊருக்கு போயிருந்தான், இவன் அரசாட்சி செய்யும் போது போய் பார்த்த ரொம்ப உத்தமன், மகா உத்தமன், இவன் என்ன செய்தானா தாரத்தில் சிறந்த காரணம் செய்தானா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ரெண்டு குதிரைகளை பூட்டிய சேர்ந்த அற்புதமா வரா ரொம்ப ராஜ குதிரைகள், அவ்வாறு வரும்போது உத்தம வேதியர்கள் வந்து எனக்கு ஒரு குதிரை கொடு, உடனே இறங்கி ஒரு குதிரை கைட்டு தர்மமா கொடுத்தான். இன்னொரு வேதியம் வந்த அப்பா என்ன பண்ண, ரெண்டாவது குதிரையும் கைட்டு கொடுத்தான். கொடுத்துட்டு என்ன பண்ண, நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தேரில் ஓட்டி வந்த நுகத்தடியை தான் சுமந்து இழுத்து வந்து நந்திருந்தான். இது உண்மையா தானமா இல்லையா சொல்லுங்க, இதுல என்ன மிஸ்டேக், நல்ல அருமையான ராஜா இழுத்துருந்தா நம்ம வண்டி பஞ்சர் ஆச்சுன்னு வச்சிருந்தோம், அதுக்கு முன்னால என்ன கம்பீரம், என்ன ஒரு செம்பு, வண்டி பாப்பான்னு சொல்லி அதுக்குன்னே பாலிஷ் வச்சு வைக்கிறாங்க, சுசுகி அந்த மாதிரிலாம் பேராட்சி வச்சிருக்கு, சைனிங் அந்த வண்டியில நல்ல ஆஜானு பாகு அரவிந்த கலாய தாட்சரம் மாதிரி நல்லா கண்ணா இருக்கும் அந்த வண்டி,
வாட்டிக்கு வர வரைக்கும் இருக்கும் ஒரு இடம் வந்தா புசுன்னு போயிடும்.
இப்ப சின்ன ஆணி ஏறிக்கும்,
அதுக்கப்புறம் இப்படி தூக்கி தள்ளி வருவாங்க வண்டியை பாருங்க.
வேற வேலை இல்ல, பச்சைக்காரங்க வேணுட்டே கருணால் போட்டு வச்சுக்கிறான், அப்பதான் என் கடையில கொடுப்பான்னு. இந்த மாதிரில நம்ம அறிஞ்சு அறியாம இல்லாத போறதெல்லாம் திட்டிங்க, தண்ணி தண்ணியா ஊற்றி விட்டுட்டு போடுவான்.
அது போல இந்த ராஜர் ரெண்டு குதிரைய புட்டவன்னு இழுத்துட்டு வரா, இழுத்துட்டு வரும்போது நேரம் கட்ட நேரத்துல இந்த பாப்பானுங்க வந்தாங்க, என்ன வெண்ணு நிமிச்சிட்டாங்கன்னு சொல்லி திட்டே இழுத்துட்டு வர. ஆகவே சொன்னாரு நாரதர், தர்மம் குதிரைகளை கொடுத்தான், ஆனா நேரம் காலம் தெரிஞ்சதில்லை என்று சரித்துக் கொண்டே வந்தான். ஒருத்தனுக்கு தர்மம் கொடுத்தவன அவனு சரிச்சிட்டே கொடுக்கலாமா தவறியான்னு கேட்டான் நாரதர். ஆஹா கரெக்டான
பாருங்க, நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்ன்றதுக்கு வேற ஒண்ணு இல்லை. பெரியவங்க அந்த காலத்துல இதுதான் இந்து மதம், அவ்வளவு ஒரு சிறப்புடைய இந்து மதத்துல எல்லா ரகசியம் இருக்குது, சில மதங்களில் இல்லாத ரகசியம் கூட இதுல இருக்குது. அதனால்தான் மதங்களில் பிறந்தது இந்து மதம் என்றே பெரியவர்கள் சொன்னார். அவ்வளவு ஒரு விசேஷமான மதம்.
அது போல எம்பெருமான் திருவரால் அடுத்து வந்தவர்
வசுமனஸ்.
வசுமனஸ் என்ற புத்திரன்
தான தர்மங்கள்ல குறைச்சலே கிடையாது.
அவனிடத்தில் பல தேவ விமானங்கள் எல்லாம் வச்சிருந்தான், பல ரதங்கள் எல்லாம் வச்சிருந்தான். அதுல மகா சிறந்த ரதம் புஷ்ப ரதம். அந்த ரதம் வந்து ஏறி போகும்போது மல்லிப்பூ புஷ்பம் வாசனை வரும்னா மல்லிப்பூ புஷ்பம் வாசனை வரும், சம்பங்கி வாசனை வரும்னா சம்பங்கி வாசனை வரும், ரோஜா வாசனை ரோஜா. அது ஒரே ரதத்துல இத்தனை விதமான கேட்டா மனசு எல்லாத்தையும் மிஸ் பண்ணி மிஸ்டா புடுங்க கேட்டா மிஸ்டா கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு புஷ்ப ரதத்தை வச்சிருந்தான். நாரதர் போனார் அந்த இடத்துக்கு அரசாட்சி செய்யும் போது, பார்த்தார் இந்த ரதத்தை செத்த நேரம் பார்த்தார். பார்த்தவன உள்ளத்தை புரிஞ்சுட்டா, அப்பா இது உங்களுடைய, இது உங்களுடைய ரதம், நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள்தான் அப்படின்னு சொன்னான். நாரதர் சொன்னார், நாரட வேணாம் வேணாம் இப்பெல்லாம் வேணாம், பார்த்தவன எடுத்துனா அது பிரமாதமா இருக்காரு, கொஞ்சம் விட்டு குடிச்சு கேட்பாங்கன்னா நல்லா இருக்கும். அது போல பார்த்த உடனே இந்த ரதத்தை என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் சேர்ந்து
சில குரலை பார்த்தேன், இது உங்கள்ட்ட புரிசாமி அப்படின்னு சொல்லிட்டு வர முடியும். உங்களுக்கு இந்த கேள்வி கொடுக்க மாட்டான், ஆனா இது உங்களுக்கு எங்கிட்ட என்ன தப்பு இருக்குது, எல்லாம் பத்திரமா தான் இருக்கும் சேர்த்தி சோமனியை தீப்பிட்டு இருக்கா சொல்லுவோம்.
அது போல இவன் வந்து கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் என்ன சொல்லி எனக்கு குடுறாமே கொடுக்கின்றேன் என்றால் கொடுத்து விடணும். இவன் எல்லா தான தர்மமும் பண்ணவன், அந்த புஷ்ப ரதத்தை மாத்திரம் எந்த எந்தன்னு வந்து நாரதன் சொல்லிட்டு நாரதனே உள்ள போனார். எவ்வளவு தப்பு இறங்கி கொடுத்து உண்மைதான்
அவரையே இறங்கிட்டான். அடுத்து நாரதர் சிவி என்ன டிராவல் பண்ணிடுவார், நாரதர் சைலண்ட் ஆயிட்டார். சிவி பார்த்தாரு நம்ம நாரதன் பிரச்சனையை கலப்புவா கலப்புவா கலப்பாரு, மூணு பேர் ஏறிட்டேன்.
சரி கொஞ்ச நேரம் யோசிச்சவொடனே அவர் மனசுல தோழிச்சு,
நம்ம ஏதாவது தப்பு செய்தா நம்மளும் மோட்சம் போறதுக்கு தகுதி உண்டா, நாலு தம்பி மூணு தம்பி கீழே போட்டான், தம்பியை விட்டு நம்ம மட்டும் போலாம், ரொம்ப தப்பாச்சு.
நான் என்ன போனேன், தம்பியோட போனேன், அவனோட ஒன்னா பிறந்தவங்கள ஒருத்தன், ஆனா அவனை மாத்திரம் கீழே அமைச்சு நான் மாத்திரம் போனா எவ்வளவு தப்பு. ஆகவே நம்மளே கேட்டுலான்னு சொல்லி நாரதரை பார்த்த நாரதர் எங்கேயோ பாக்குற
என்ன,
அதுக்குன்னா சுட்சுப்பா ஓத்தனா இறங்கி இறங்க அவங்களையே பார்த்துருந்தவரு சைலண்ட் அங்கேயும் பார்த்து ரொம்ப யோகத்துல நாராயண நாமத்தை விடாம ஜபிச்சுட்டே இருந்த. அந்த விடாம ஜபிச்சுட்டே இருந்த போது பார்த்தா சிவி சுவாமி ரொம்ப தியானத்துல இருக்கிறாரு போறது. என்ன பண்றதுன்னு தெரியாம தன் தாயை நோக்கி நமஸ்காரம் பண்ணா சிவி. எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப பிச்சுக்கு போற நேரத்தில் என்ன பண்ணுவோம், யாராவது உதவாங்களா முதல்ல அவனுக்கு அவன் அம்மா நினைப்புதான் அவங்க. ஏன்னா அந்த தாய் கிட்ட அவ்வளவு ஒரு வித பாசம், அவங்க எப்படி நம்மளை சீராட்டி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்றதுக்காக.